மேகம் போல இறங்கி வாருமே, சுழல் காட்டாய் இறங்கி வாருமே, வெண்புறாவாய் இறங்கி வாருமே, அக்கினியாய் இறங்கி வாருமையா, வாரும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே, வாருமையா, அலை அலையாய் அலை அலையாய் அலை அலையாய் அலை அலையா. அக்கினி ஜிவாலை போன்ற கண்களை உடையவரை சபையின் மத்திலே உலாவி வாங்கப்பா, அக்கினி ஜிவாலை போன்ற கண்களை உடையவரை எங்கள் சபையின் மத்திலே உலாவி வாங்க ராஜா. ஹல்லேலூயா. சபை நடுவே ஆவியானவர், உலாவிகின்ற ஆவியானவர், நீங்க வந்துட்டா கவலைகள் எல்லாம் சந்தோஷமாய் மாறிவிடும் ஐயா. நீங்க உங்களை நிறைச்சிட்டீங்கன்னு சொன்னா பாரங்கள் எல்லாம் அகன்று போய்விடும் ஆண்டவர். அல்லேலூயா. சபையமுடைய பாதத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஐயா, எங்கள் ஒவ்வொருவரை நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஆண்டவர. எங்களை தொடர்ந்து நடத்துங்க. உங்களுடைய பிரசன்னம் அளவில்லாமல் இருப்பதாக ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் அளவில்லாமல் எங்களை மூடி இருப்பதாக, எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா. நசரேனா இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்காருங்க. ஹல்லேலூயா. ஜீசஸ், நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள் சங்கீதம் 127 அதிகாரம் 4 வசனத்தை வாசிப்போம். 127 அதிகாரம் 4 வசனம் வாசி.
இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன்.
திருப்பி வாசிங்கள்.
இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன்.
இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளைகள் யாரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு சில காரியங்களை பிள்ளைகளை குறித்து நாம் பார்க்க விரும்புகிறேன். என்ன தெரியுமா, தாய் தகப்பனாகிய நாம் பிள்ளைகளை தேவனுக்கு நேராக நடத்த வேண்டிய விதங்கள்ல நாம் சரியாக இருக்கிறோமா என்றதை குறித்து நான் பார்க்க விரும்புகிறேன். பிள்ளைகளை குறித்தும் பேச விரும்புகிறேன். அவர்களை பிள்ளைகளை தனியே வைத்து பேசலாம் பாருங்க. ஆனால் வேதத்திலே அநேக தாய் தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு நேராக எப்படி நடத்தினார்கள், நடத்த முடியாமல் போனார்கள் என்பதை குறித்து நான் பார்க்க விரும்புகிறேன். ஏன் என்று சொன்னால், அநேகர் கடைசி நேரத்தில் வந்து கத்தரண்டை விழுவதை விட ஆரம்பத்திலேயே கத்தரண்டை விழுவது மேன்மையானதல்லவா? ஒரு ஊழியம் தேவனிடத்திலிருந்து கிடைத்தால் அதை கண்ணும் கருத்துமாக நாம் பார்த்து அதை செய்து அதை செயல்படுத்துகிறோம். தேவனிடத்தில் இருந்து ஆசீர்வாதம் கிடைத்தால் அதுக்கு பின்னாகவே திரிகிறோம். ஆனால் பிள்ளைகள் யாரால் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், அது உன் ஆண்டவராலே என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சொத்துக்களை வைத்து பிள்ளைகளை வேண்ட முடியாது, படிப்பையும் பட்டத்தையும் வைத்து பிள்ளைகளை வேண்டிவிட முடியாது. ஆகையினாலே தேவன் உனக்கு அனுக்கிரகம் செய்தபடியினால் இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரமாமே. தேவனால் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நாம் என்ன செய்கிறோம்? தேவனால் உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை நாம் எப்படி நடத்துகிறோம்? தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி நிறுத்துகிறோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிறு வயதில் இருந்து வளர்ந்து வரும் வரைக்கும் அவர் தேவனுக்கு பிரியமாயிருந்தார், தாய் தகப்பனுக்கும் பிரியமாயிருந்தார், தேவ சித்தத்தையும் செய்து வந்தார், தாய் தகப்பனுடைய விருப்பத்தையும் செய்து வந்தார், முடிவிலே ரெண்டையும் நிறைவேற்றி கடந்து சென்றார். பாருங்க 28 அதிகாரத்தின் முதல் வசனத்தில் இருந்து வாசியுங்கள்.
கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரியாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களின் கனிதரும் திராட்சை கொடியே போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்.
முதலாவது வசனத்தை திருப்பி வாசிங்க.
கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான்.
ஐயா, உன்னுடைய பிள்ளைகள் தேவனண்டையிலே நிற்க வேண்டும் என்று சொன்னால், தாயும் தகப்பனுமா இருக்கிற நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுபவர்களாய் நடக்கணும். இன்றைக்கு அநேக தாய் தகப்பன்மார் பிள்ளைகள்ல புலியை தேடிக்கொண்டு இருக்கிறோம். பிள்ளை தவறிவிட்டான், பிள்ளை செய்தது சரியில்லை, அவன் நடந்து கொண்ட விதம் சரியில்லை, அவன் செய்தது சரியில்லை, இவள் செய்தது சரியில்லை என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? உன் பிள்ளைகள் உனக்கு ஆசீர்வாதமாய் எனக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், தாய் தகப்பனாகிய நாம் தேவனுக்கு பயந்தொரு வாழ்வு வாழ மறக்கவே கூடாது. தாய் தகப்பன் கர்த்தருக்கு பயப்படுவதில்லை, தேவராட்சியத்தை தேட வேண்டிய விதத்தை தேடுவதில்லை, நடக்க வேண்டிய விதத்திலே கர்த்தருக்கு முன்பாக நடப்பதில்லை. உன் பிள்ளை நடக்க வேண்டிய விதத்திலே நடவாவிட்டால் உன் பிள்ளையிலே குற்றம் செல்ல எதுவும் அல்ல. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான், எவ்விதமாய் அவனுடைய பிள்ளைகள் அவனை சுற்றிலும் இருப்பார்கள். பாருங்க, பிள்ளைகள் தாயையும் தகப்பனையும் கண்டுதான் கர்த்தரை காண வேண்டும். அவர்கள் நடத்துகிற விதத்திலே தான் அவர்கள் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். அநேக காரியங்கள் எனக்கு பேச எனக்கு சொல்றதுக்கு விருப்பம், யாரும் துக்கம் அடையக்கூடாது. பாருங்க, அதனால எனக்குள்ளேயே நான் வச்சிருக்கிற சில காரியங்களை பேசுவதற்கு எனக்கு விருப்பம். ஏன் தெரியுமா? நாம் நடக்க வேண்டிய விதங்கள்ல நடப்பதில்லை, தாய் தகப்பன் செய்ய வேண்டிய விதங்கள்ல நாம் சரியாக இருப்பதில்லை, தாய் தகப்பன் ஆலயத்துக்கு ஒழுங்காக வருவதில்லை. பிள்ளைகள் எப்படி கர்த்தரை பின்பற்றுவது? பிள்ளைகள் எப்படி கர்த்தருக்கு முன்பாக நடப்பது? பிள்ளைகள் எப்படி நடந்து செல்வது? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் மாத்திரம் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், வேறு யாரும் கிடையாது. தேவனுக்கு பயந்து தேவ சித்தத்தை செய்து தேவ ராஜ்யத்தின் நோக்கத்தை அடைந்து திரிகிற மனுஷன், அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய குடும்பம் கர்த்தருக்கு முன்பாக சந்தோஷமா இருப்பதை எவனாலும் தடுக்க முடியாது என்பதை வேதத்தின் அடிப்படையில் நான் சத்தியமாக சொல்ல. பிள்ளைகள் நிற்கக்கூடாத இடங்களில் நின்றாய் தாய் தகப்பனுக்கு கவலைக்கு மேல கவலை, துக்கத்துக்கு மேல துக்கம். ஆனால் நீங்கள் ஆராதனை நேரத்தில் நிற்கக்கூடாத இடங்களில் நிற்கிறது உன் தேவனுக்கு கவலை அல்லவா? நாம் நடக்கிற வழிகள்ல உங்கள் பிள்ளைகள் நடப்பார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. பின்னுக்கு அநேக காரியங்களை பார்க்கிறதுக்கு எனக்கு விருப்பம். அநேக தாய் தகப்பன் வேதத்தில் கண்ணீர் விட்டாங்க. ஏன்? தாம் கர்த்தருடைய சரியான விதத்திலே நடக்காததும், தங்கள் பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்திலே கர்த்தருடைய நடத்தாததும் நிமித்தமாக அவர்கள் கண்ணீர் விட்டார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தன் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்? தேவன் பார்த்துக் கொள்வார், தேவன் நடத்திக் கொள்வார். வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அநேக சறுக்கின பிள்ளைகளையும் கர்த்தர் திருப்பி எடுத்து நிறுத்தினார். பாருங்க, அநேக தடம்புரண்ட பிள்ளைகளையும் திருப்பி எடுத்து ஆண்டவர் நிறுத்தினார். பாருங்க, இல்லை நாங்க ஏதோ கர்த்தருக்குள்ள வளர்ந்தபடினால இது நமக்கு பெருமை கிடையாது. பாருங்க, இது கிருபை, இதெல்லாம் பெருமை கிடையாது. ஏதோ ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறோம், ஒரு சபையில இருக்கிறோம், பிரசங்கிக்கிறோம்ன்றது பெருமை கிடையாது, இது கிருபை. இன்றைக்கும் ஆண்டவர் தடம் பொருளாமாக என்னை மாற்ற முடியும், மறக்க கூடாது. அது ஒரு நாளும் மறக்க கூடாது. நாம் ஊழியம் செய்யலாம், நாம் தேவனுக்கு ஊழியம் செய்யலாம், தேவர் ஆட்சி சிந்தை உள்ளவனாக இருக்கலாம், அதுல பெருமைப்படுவதற்கு எதுக்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வழங்குறதா? ஆகினாலே கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற தகப்பன் அவன் எப்பொழுதும் ஆலயத்தில் இருப்பான். பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தாய் அவன் எப்பொழுதும் ஆலயத்தில் இருப்பாள். பாருங்க, தேவனுடைய ஆலயத்திலே அநேக முடவர்கள் இருந்தார்கள், வாய் பேசாதவர்கள் இருந்தார்கள். ஆனா நாம் ஆண்டவரண்டை வருவதற்கு நமக்கு கஷ்டமாக இருக்கிறது. நான் இன்னைக்கு வருகிற பொழுது யோசித்து, ஒரு பிரசங்கி, ஒரு பாஸ்டர் ரெண்டு காலம் இல்லை, அவர் பிரசங்கிக்கிறார். அநேகர் பார்த்திருப்பீங்க, ரெண்டு காலும் அவருக்கு இல்லை. நமக்கு ரெண்டு கால் இருக்கிறது, ரெண்டு கை இருக்கிறது, வாய் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. கர்த்தரை தேடுவதிலே பயங்கரமாக இருங்கப்பா. அது உங்க வாழ்க்கையை பாதிக்கல, உங்க பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதிக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. அநேக தாய் தகப்பனை குறித்து எனக்கு நான் இந்த செய்தியை ஆயத்துப்படுத்துற பொழுது உள்ளுக்கு சரியான கஷ்டம் அடைந்தேன். என்ன தெரியுமா, ஒவ்வொரு காரியங்களும் நடந்து பிள்ளைகள் நடந்து வருகிற பொழுது கர்த்தரண்டையிலே வேண்டாத வேண்டுதல் செய்கிறோம். குடும்பமாக போதை இடத்திலே வந்து பிள்ளைகளுடைய காரியங்களை சொல்லி, ஆனால் அதை கை கொள்ளுவதில்லை, அதை தொடர்ந்து செயல்படுவதில்லை. அந்த நேரத்துக்கு மருந்து கிடைத்தால் போதுமென்று இருக்கக்கூடாது. கர்த்தர் கவனத்தில் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீருங்க. கர்த்தர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார் எல்லாவற்றையும். தாய் தகப்பனுக்கு கஷ்டமான நிலைமைகள் ஏற்பட்டால் பிள்ளைகளை ஆலயத்துக்கு அனுப்ப வேண்டும், செய்வதில்லை. நிர்விசாரமாயிருப்பது கடினமான பிரசங்கங்கள் பிரசங்கிப்பது கஷ்டம், கஷ்டம். அது எங்களையும் பாதிக்கிறது, எங்களையும் கஷ்டப்படுத்தும். நாங்களும் இந்த வசனத்துக்கு முன்பாக நிக்கணும் பாருங்க. ஆனாலும் முடியல. கடைசியில பிள்ளைகள்ல பிள்ளைகளை தேடுகிறோம். எல்லாரும் சேர்ந்து பிள்ளை சரியில்லை, பிள்ளை சரியில்லை, பிள்ளை சரியில்லை, நீ சரியில்லை. கர்த்தருக்கு முன்பாக பயபக்தியாய் பரிசுத்தமாய் அவனுக்கு போதித்து சிறு வயதில் இருந்து வளர்க்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. பிள்ளைகளுக்கு வேதம் பண்ணி கொடுப்பதில்லை தாய் தகப்பன். எல்லாருடைய பிள்ளைகளுடைய கையிலையும் அண்ணி இருக்கிறது, வழியில போய் பாருங்க. வேதம் இல்லை பிள்ளைகளுடைய கரத்திலே. எல்லா பிள்ளைகளும் சண்டை ஸ்கூல்ல என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், விளையாடி கொண்டிருக்கிறார்கள். என்னத்தை விளையாடுகிறார்கள், எல்லாம் ஸ்பீல ஸ்பைக்கின் பண்ணி விளையாடிட்டு இருக்கிறாங்க. சின்ன பைபிள்ல இருந்து பெரிய பைபிள் வரைக்கும் புத்தகம் புத்தகமாக விற்கிறார்கள். தாய் தகப்பன் என்ன செய்கிறீர்கள்? நாளைக்கு பிள்ளை குலப்படி வயதுக்கு வந்து விட்டது, அவன் குலப்படி என்று புலம்பாதிருங்கள். அவங்க உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கண்ணியலை கொடுத்து அதுகளை கொடுத்து விட்டு விடுவீர்கள். ஆலயத்துக்கு போகிற பொழுது வேதத்தை எடுத்து வர வேண்டும் என்று சொல்லி நீ போதிக்காவிட்டால் யார் போதிப்பது? இந்த சபைக்குள்ள ஏறத்தால 5 ஜெனரேஷன் இருக்கிறோம் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுங்கப்பா, தேவனுக்கு பயப்படுங்க. நீங்கள் பயப்பட்டு வளர்கிற வளர்ச்சியிலே தான் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களும் வளர்ச்சிகளும் இருக்கிறது என்பதை மறவாதிருங்கள். நாம் தேவராட்சியத்தில் நிர்விசாரமாயிருந்தால், நாம் தேவனுடைய ஆராதனை குறித்து வைராக்கியம் இல்லாதவர்களாய் இருந்தால், நாம் தேவனுடைய ஊழியத்தை குறித்து வைராக்கியம் இல்லாதவர்களாய் இருந்தால், நாம் தேவனுடைய சபையை குறித்தும் சபையின் பிரசன்னத்தை குறித்தும் சபையின் ஒழுங்கிலை குறித்தும் வைராக்கியம் இல்லாமலாய் இருந்தால், உங்கள் பிள்ளைகளையும் அதையே பின்பற்றுவார்கள் என்பதற்கு பிரசங்கம் தேவையில்லையே, பிரசங்கம் தேவையில்லையே. ஆராதனையின் முக்கியத்தையும் ஆராதனையின் பரிசுத்தத்தையும் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆராதனை எவ்வளவு முக்கியம் என்பதை சொல்லிக் கொடுங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களை வந்து வாங்க சேர்ச்சுக்கு போகணும் சொல்லி சொல்லுகிறதை அவர்கள் விரும்புகிற அளவுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். 3 வசனத்தை வாசியுங்கள்.
மனைவி, உன் வீட்டோரங்களின் கனிதனம் திராட்சை கொடிய போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள்.
உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்கப்பா. எப்ப தெரியுமா? நீயும் நானும் கர்த்தருக்கு பயந்து ஆராதனை செய்கிற பொழுது மாத்திரமே. எல்லாருக்கும் இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும் பாருங்க. பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? எங்களை சுற்றிலும் இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், கனிதர வேண்டும், நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும். ஆனால் நாம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம் என்பதை யோசிப்பதற்கு எந்த தாய் தகப்பனுக்குமே இடம் இல்லை பாருங்க, நேரம் இல்லை பாருங்க. ஹலலோயா. லூக்கா 2:23 வாசிங்கள். லூக்கா 2:23 வாசிங்கள்.
முதற்பேறான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்கவும். கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள்.
23 வசனத்தை திருப்பி வாசிங்க.
முதற்பேறான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்கவும்.
நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது, அதனால அவங்க செய்தாங்க. என்ன செய்தாங்க? கர்த்தருக்கு முதற்பேறானவனை என்ன செய்தாங்க? ஒப்பு கொடுத்தாங்க. பாருங்க, நாம் எங்கள் பிள்ளைகளை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுப்பதில்லை. ஏதோ அப்பப்போ பிறக்கிற பிள்ளைகளை கொண்டு வந்து ஒப்படைக்கிறோம் பாருங்க. அது சரியான விதத்தில் ஒப்பு கொடுக்கிறோமான்னு சொல்லி நமக்கு தெரியாது. அதனாலதான் இன்னைக்கு நாம வாக்குறுதி எடுத்துக்கொள்றோம் பாருங்க. கல்யாணத்திலே சத்திய வாக்குறுதி எடுக்கிறது போல பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க ஒழுங்கான வாக்குறுதி கொடுங்க. பிள்ளைகளை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசுவை கொண்டு வந்து ஒப்புக் கொடுத்தார்கள். ஏன்? நியாயப்பிரமாணத்தில் மோசேயின் காலத்தில் சொல்லி இருக்கிறது. அதனால என்ன செய்தார்கள்? பிள்ளைகளை கொண்டு வந்து தாய் தகப்பனாக ஆலயத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். என்னத்துக்கு ஒப்புக் கொடுத்தார்கள்? இது தேவன் கொடுத்தது, அது தேவனுக்குரியது. முதல் பேரானது பரிசுத்தமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை நாம் ஒப்புக் கொடுப்பதில்லை, தேவனுக்கு என்று கொடுப்பதில்லை, பரிசுத்தமாக அதை பார்ப்பதில்லை, பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்திலே நடத்துவதில்லை. பிள்ளைகளை குறித்து எப்படி நடத்த வேண்டும் அது அடுத்த பிரச்சனை பாருங்க. ஆனால் தாய் தகப்பனாகி நாம் நம்முடைய பொறுப்புகள்ல எப்படி இருக்கிறோம் என்பது நமக்கு முக்கியம், தேவனுக்கு முக்கியம். வாசிங்கள் அப்படியே, ஒன்று சாமுவேல் 1:28 வாசிங்கள். 1 Samuel 1:28.
ஆகையால் அவன் கர்த்தருக்கு என்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான்.
இங்க பாத்தீங்களா, சாமுவேல கொண்டு எங்க கொடுத்தாங்க? ஆலயத்தில் கொண்டு விட்டுட்டாங்க. கத்தருக்கு கேட்டப்பா, கத்தருக்கு என்று கொடுத்தார் பாருங்க. அதனால அவருக்கு நான் கொடுக்கிறேன்னு சொல்லி ஆலயத்திலே கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க பாருங்க. உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்க பாருங்க. கத்தருக்கு என்று கேட்டேப்பா, துக்கம் துயரம் எது இருந்தாலும் இது கத்தருக்குரியது, அது பரிசுத்தமானது. மூத்த குமாரன் பரிசுத்தமானது, சேஷ்ட புத்திரன் சொல்லி மூத்த பிள்ளைகளுக்கு பழையற்பாட்டில் பயங்கரமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆனா அவைகளை கொண்டு வந்து தேவனுக்கு முன்பாக ஆண்டவரை, இது உமக்கு ஆண்டவரை, வேதம் சொல்லுகிறபடி பிள்ளைகளும் சமூகத்தில் ஒப்படைக்கிறேன்ப்பா. வேதம் சொல்லுகிறது எனக்கு தெரியாது, ஆனா நான் வேதத்தின்படி நான் கை கொள்றேன் ஆண்டவரை. அப்படி ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளை தேவன் கைவிட மாட்டார். தேவன் கவனமுள்ளவராயிருப்பார், தேவன் கண்ணோக்கம் இல்லை. ஆனா தாய் தகப்பனாகி நாம் இதுல எவ்வளவுத்துக்கு உண்மையாக இருக்கிறோம் என்பது முக்கியமானது, மிகவும் முக்கியமானது. பிள்ளைகள் கர்த்தரை தேடுவதற்கு கற்றுக் கொடுங்கள், சரியான விதத்திலே தேட கற்றுக் கொள்ளுங்கள், வைராக்கியமாய் தேட கற்றுக் கொடுங்கள். ஏதோ வந்து போவதற்கு கற்றுக் கொடுக்காதிருங்கள், ஏதோ ஆராதனைக்கு வந்து போறதற்கு சொல்லிக் கொடுக்காதீங்க. கர்த்தரை நேசிக்க சொல்லிக் கொடுங்கள், கர்த்தரில் அன்பு கூற சொல்லிக் கொடுங்கள், கர்த்தரை சிநேகிக்க அளவில்லாமல் சிநேகிக்க அவருக்கு சொல்லிக் கொடுங்கள். அண்ணா தேவனுடைய சமூகத்தில் கொண்டு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஒப்புக் கொடுத்தார், விட்டுவிட்டு சென்றார். நாம் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை குறித்து என்ன தரிசனம் உள்ளவர்களாக இருக்கிறோம், என்ன நோக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோம், எப்படி எங்கள் பிள்ளைகள் வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம். பிள்ளைகள் படித்து உயர்ந்திருப்பது தப்பு கிடையாது, பிள்ளைகள் பட்டதாரிகளாய் வருவது தப்பு கிடையாது, பிள்ளைகள் நல்ல இடங்களில் உயர்ந்திருப்பது தப்பு கிடையாது. ஆனால் தேவராட்சியத்தை குறித்து உன்னுடைய சித்தமும் கருத்தும் கண்ணும் என்னவாக இருக்கிறது? பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம், பிள்ளைகள் உயர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம், பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். நல்லது, ஆனால் தேவராட்சியத்தில் உங்கள் பிள்ளைகள் எங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்கள்? நான் ஒரு தடவை பிரசங்கித்த பொழுது உங்களுக்கு சொன்னேன் பாருங்க, மாம்ச ரீதியிலே நாம் சொத்துக்களை பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறோம், ஆவிக்குரிய ரீதியிலே எண்ணத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் சொல்லி கேட்டேன். அந்த கேள்வியை உங்கள் மனதிலே பதித்து வையுங்கள். ஒரு காலத்தில் தேவன் இந்த கேள்வி உங்களிடத்திலே கேட்கலாம், உலக ரீதியாக மாம்ச ரீதியாக பிள்ளைகளுக்கு நாம் சேர்த்து வைக்கிறோம், படிப்புகள்ல இருந்து பணத்துல இருந்து பொருள் வரைக்கும் நாம் சேர்த்து வைக்கிறோம், நல்லது. ஆனால் தேவராட்சி சிந்தையிலே நாம் எண்ணத்தை சேர்த்து வைத்திருக்கிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள், நியாயாதிபதிகள் 13:12 வாசிங்கள். 321:12 வாசிங்கள்.
அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த புள்ளியை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். கர்த்தருடைய தூதனாவனவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரியோடே சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாய் இருந்து திராட்சை செடியிலே உண்டாகிறதொன்றும் சாப்பிடாமலும் திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளிட்டது எல்லாம் கை கொள்ள கடவுள் என்றான்.
இங்க சிம்சனை குறித்து பேசப்படுகிறது. சிம்சோன் என்று சொன்னா எல்லாருக்கும் விருப்பம் பாருங்க. சிம்சோனை போல ஒரு பிள்ளை இருக்க வேண்டும், அவனை போல அவன் இஷ்டமேல இருக்க ஒரு பாதுகாப்பான ஒரு மனுஷனாக இருந்தான், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனுஷனாக இருந்தான், தேவ சித்தத்தை செய்த ஒரு மனுஷனாக இருந்தான். அப்படி எங்கள் பிள்ளைகளும் வளர்ந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி இருக்கிற தாயும் தகப்பனுக்கும் நான் சொல்லுகிறதை கேளுங்கள். உங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதம் எப்படி என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். உங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் ஆண்டவர், என் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் ஆண்டவர் என்று சொல்லி கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். மனாசே கேட்டான் தேவனுடைய சமூகத்தில் நின்று, நீர் சொன்னபடி நடக்கணும்னா இந்த புள்ளியை நாங்கள் எப்படி வளர்ப்பதப்பா? அதை குறித்து யாரும் விசாரிப்பதில்லை. பிள்ளைகள் வளரட்டுங்க, தன் வாட்டுக்கு வளர்ந்து பாருங்க. தேவன் என்ன சொல்லுகிறார், ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை குறித்து என்ன சொல்லுகிறார், அநேக சரித்திரங்கள் என்ன சொல்லுகிறது, தாய் தகப்பன்மார் புலம்பின புலம்பலின் நிமித்தம் கர்த்தர் பிள்ளைகளை எடுத்து நடத்தினார் என்று சொல்லி வேதம் சரித்திரங்கள் சொல்லுகிறது. ஒருவேளை உன் காலத்தில் கர்த்தரின் பிள்ளையை எடுத்து நடத்தாவிட்டாலும் நீ கர்த்தருக்குள்ள மறித்ததின் பிற்பாலாவது கர்த்தர் உன்னை எடுத்து நடத்துவதற்கு இந்த காலத்தில் தேவனுடைய கேள். எல்லாருக்கும் விருப்பம் என்ன தெரியுமா, என் காலத்தில் நடக்க வேண்டும், நான் இருக்கிற காலத்தில் என் பிள்ளைகள் கர்த்தருக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோம் இல்லையா. இன்னைக்கு கொரியா தேசத்திலே கலக்கி கொண்டிருக்கிற தேவ மனுஷனுடைய தாய் இன்றைக்கு இல்ல பாருங்க, அவங்க இல்ல இன்றைக்கு. ஆனா என்ன சொல்லுகிறார், அந்த மனுஷனுடைய ஜபம்தான் இதற்கு காரணம் என்று சொல்லுகிறார். ஐஃபில் டவரை கட்டி முடிக்கிறப்பட அவருடைய தாயார் இல்லை, ஆனா அவருடைய பேர் புகழ்பட்டது. எல்லாருடைய நினைப்பு என்ன, இன்றைக்கு ஜபம் பண்ண உடனே நாளைக்கு கர்த்தரின் பிள்ளையை நடத்த வேண்டும். தேவன் என்று இருந்து கேளப்பா, ஆண்டவரே என் பிள்ளையை வளர்க்குவதற்கு எனக்கு சொல்லித்தார், எப்படி நடத்துவது, நான் பிள்ளையை எப்படி உமக்குள்ளே கட்டி எழுப்புவது, நான் உம்முடைய சித்தம் நிறைவேறும் வரைக்கும் நான் என்ன செய்ய வேண்டும். உன் பிள்ளையை குறித்து பாருப்பா, உன் பிள்ளையை குறித்தே யோசி. எல்லா தாய் தப்பிடும் தங்கள் பிள்ளையை குறித்தே யோசித்தால் அது போதுமானது, அது மேன்மையானது. ஆண்டவரே என் பிள்ளை வருங்காலத்தில் எப்படி இருப்பானப்பா, என்ன செய்வான், ஆண்டவரே என் பிள்ளை என்ன செய்வாளப்பா, உடைய ராஜ்யத்தில் ஒரு பயங்கரமான ஆயுதமாக நீ பாவிப்பீரா, ஒரு போதகராக ஒரு தீர்க்கதரிசியாக எழுப்புவீரா, ஒரு அப்போஸ்தலனாக ஒரு மீசிக்கரியாக எழுப்புவீரா என்று ஜெபம் பண்ணப்பா. இன்று நாளை குறித்து யோசியாத, இன்றைக்கு உன் பிள்ளை எப்படி இருக்கிறான் என்பதை குறித்து நீ யோசியாத, தேவன் பக்கம் திரும்பி ஜெபம் பண்ணி நாளைக்கு கர்த்தர் நன்மையான நாட்களை உண்டு பண்ணுவார், நன்மையான நாட்களை உனக்கு முன்பாக கொண்டு வருவார். நீ கர்த்தரை விட்டு விலகி தேவர் ஆட்சியத்தை அலட்சியம் பண்ணி உன் பிள்ளைகள் வளர வேண்டிய விதத்திலே கர்த்தரிடத்திலே கேட்காமல் இருப்பீர்களே ஆனால் யாரும் இவைகளுக்கு பதில் சொல்ல முடியாது, உங்கள் வாழ்க்கையிலே நடப்பதை எவரும் நிறுத்தவும் முடியாது. ஜெபம் பண்ணு, நல்லா ஜெபம் பண்ணு, தேவனுடைய தேவனிடத்திலே விழுந்துகிட, உன் பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடந்து கேள், ஆண்டவரே எனக்கு ஆலோசனை தாங்கப்பா. அநேக தங்கள் பிள்ளைகளுக்கு அவண்டு வந்து போதகரிடத்திலே ஆலோசனை கேட்பதை நான் அறிவேன். ஆலோசனையை கறி சரியாக கை கொண்டு நடப்பதில்லை, ஆலோசனையை சரியாக கையிலே பிடிப்பதில்லை, ஆலோசனை தள்ளிவிட்டு நடந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. தாய் தோப்பனாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகள் கத்தருக்குள்ளே வளர்ந்து எழும்பி பிரகாசிப்பதற்கு முதலாவது காரணமாக இருக்க வேண்டும் என்பதை மறக்காதீங்கப்பா. பிள்ளைகள் குழப்பணி செய்வார்கள், ஆனால் தாய் தோப்பனாக இருக்கிறவர்கள் அதை சரிப்படுத்தி நடத்த வேண்டும், அதை ஒழுங்கிக்கு கொண்டுற வேண்டும். பிள்ளைகளை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுங்கப்பா. தேவனுடைய சமூகத்தில் பிள்ளைகளை எப்படி நாம் வளர்க்க வேண்டும் சொல்லி கேளுங்க. மாற்கு 10:13 இருந்து வாசிங்க.
அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதிலே பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி.
சிறு பிள்ளைகள் மீது தேவன் கவனமுள்ளவராய் இருக்கிறார் என்பதில் வேதத்தில் ஏராளமான இடங்களை நாம் பார்க்கலாம். சிறு பிள்ளைகளை தேவன் கவனித்துக் கொண்டு இருக்கிறார், அவர்களை தேவராட்சியத்துக்கு ஒப்பிட்டு பார்த்திருக்கிறார் ஆண்டவர். தேவராட்சியத்துக்கு வேற ஏதாவது காரியத்தை ஒப்பிட்டார் ஆண்டவர், சிறு பிள்ளைகளை என்ன செய்தார், தேவராட்சியத்துக்கு சமப்படுத்தினார். தேவராட்சியம் இப்படிப்பட்ட பிள்ளைகளை போன்றது என்று சொல்லி அவர் பிள்ளைகளை குறித்து பேசினார். தேவன் சிறு பிள்ளைகளை தொட்டு அவர்களை தடவி அவர்களை அணைத்துக் கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா. ஆராதனை நேரங்களில், தேவ பிரசன்னத்தின் நேரங்களில், ஜெப நேரங்களில் உங்கள் பிள்ளைகளை குறித்த கவனம் செலுத்தி உங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து ஜெபம் பண்ணி அவருடைய பிரசன்னத்தில் மூழ்க வைக்க வேண்டியது தாய் தகப்பனுடைய பொறுப்பு. பிள்ளைகள் ஜெபம் பண்ணுச்சுன்னா விரும்பும் அவர்களுக்கு ஏதோ ஒன்று மாதிரி இருப்பார்கள். ஆனால் பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், தாய் தகப்பன் என்ன செய்ய வேண்டும், அவர்களை கொண்டு வந்து ஜெபம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு முறையும் கொண்டு வந்து ஜெபம் பண்ணுங்க, அவர்களை ஆசீர்வதிங்க, அவர் ரத்தத்தினால் மூடுங்க. இயேசு சொன்னார், சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கப்பா, அவங்களை அதட்டாதீங்க, அவளை தள்ளி விடாதீங்க, அவளை கொண்டு வாங்க. நான் அவர்களை அணைத்து அவர்களை தடவி அவர்களை ஆசீர்வதிக்கணும், கொண்டு வா. தாய் தகப்பன்மார் என்ன செய்கிறோம்? நாம மாத்திரம் ஆவியில நிரம்பினா சரி, குடும்பம் மாத்திரம் ஆவியில நிரம்பிட்டா சரி, குடும்பம் மாத்திரம் நல்லா இருந்துட்டா சரி, நானும் என் கணவரும் ஓகே, நாங்க ஊழியம் செய்கிறோம், பிள்ளைகள் அங்கே, பிள்ளைகள் எங்கே? தாய் தகப்பன் என்ன சொல்ல வேண்டும்? போ முன்னுக்கு, போ ஜெபம் பண்ண, அவங்க தொட்டு ஜெபம் பண்ணட்டும், விடு, பேசாம இல்லை என்று சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது தாய் தகப்பனுடைய வேலை. ஜெப ஆராதனை நடக்கிற பொழுது பிள்ளைகளை குறித்து கவனமே இருக்காது தாய் தகப்பனுக்கு. அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லியும் தெரியாது, அவர்கள் எங்க நிற்கிறார்கள் சொல்லியும் தெரியாது. அதை கவனத்துக்கு கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஆராதனை நேரங்களில் பிள்ளைகளை உங்கள் அருகிலே வைத்துக் கொள்ளுங்கள், உள்ளுக்கு நிற்பதற்கு கண்டித்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். அது உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய வேலை அது. வெளியில நிக்கிற பிள்ளைகளை உள்ளுக்கு ஓடுங்கள் என்று சொல்லி கலைத்தார் அவர்களை ஒன்னும் பார்க்க கூடாது. ஏன்? நன்மையான காரியங்களை அவர்கள் சொல்லுகிறபடி நான் விட்டுக் கொடுக்க வேண்டும். ஜப நேரம், ஆராதனை நேரம், அபிஷேக நேரம் என்று சொல்லுகிற பொழுது பிள்ளைகளை கொண்டு நன்றாக ஜபம் பண்ணுங்க. இன்றைக்கு அது புரியாவிட்டாலும் நாளைக்கு அவர்களுக்கு அது புரியும். இன்றைக்கு உனக்கு விளங்காவிட்டாலும் நாளைக்கு அது உனக்கு விளங்கும். எத்தனை ஊழியக்காரருடைய தாய் தகப்பன்மார் ஜபம் பண்ணாத விதங்களிலே ஜபம் பண்ணி, புலம்பாத விதங்களிலே புலம்பி, அழாத விதத்திலே அழுது, தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்து அவர்கள் இன்றைக்கு ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள் சொல்லி உனக்கு தெரியுமா? கொண்டு வா தேவ சமூகத்துக்கு, தேவ சமூகத்துக்கு கொண்டு வா பிள்ளைகளை. ஒன்று சாமுவேல் 2:21 வாசிங்கள்.
அப்படியே கத்தர் அன்னாளை கடாட்சித்தார், அவள் கற்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கத்தருடைய சன்னதியில் வளர்ந்தான்.
சாமுவேல் என்ற பிள்ளையாண்டான் எங்க வளர்ந்தான் தெரியுமா? கத்தருடைய சமூகத்தில் வளர்ந்தாப்பா, தேவ சன்னதியில வளர்ந்தான். பாருங்க, ஒரு தேவன் ஒரு குமாரனை கொடுத்தால் அவன் வளர்ந்த இடம் எங்க தெரியுமா? தேவனுடைய சமூகம். உங்களுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் வளருகிறார்களா சொல்லுங்க, ஒரு பாப்போம். உங்கள் பிள்ளைகள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் தேவ சமூகத்திலே வளர்றாங்களா? நீங்க தேவ சமூகத்தில் நிக்கிறீங்க, உண்டு, உங்கள் பிள்ளைகள் தேவ சமூகத்திலே நிக்கிறாங்களா? நாம என்னதான் செய்தாலும் பாருங்க, தேவனுடைய வருகையிலே தனித்தனியாகத்தான் ஒவ்வொருவரும் நிக்க வேண்டும் என்பதை மறக்க கூடாது. ஒவ்வொருவரும் உங்கள் பிள்ளைகளும் தனித்தனியாகத்தான் நிக்க வேண்டும். இந்த பூமியிலே நாம எப்படியும் இருந்துடலாம், எப்படியும் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் கத்தர் வரும் பொழுது, தேவன் வரும் பொழுது தனித்தனியா நாம் நிக்கணும். பாருங்க, தனித்தனியா நாம் நிக்கணும் பாருங்க, தேவனுக்கு முன்பாக. அதனாலே உன் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்து, உன் பிள்ளைகளை கத்தருக்குள்ளே சரிப்படுத்து. அன்னால் சாமுவேல் வந்து தேவ சமூகத்திலே வாழ்ந்தான் பாருங்க, தேவ சமூகத்திலே நின்று கொண்டிருந்தான் பாருங்க. தேவ சமூகமாக்கு இன்பமாக இருந்தது. அது சிறு பிள்ளையிலேயே கொண்டு விட்டுட்டாங்க பாருங்க, சின்ன பிள்ளையாகவே கொண்டு விட்டுட்டாங்க, அதுக்கு ஒன்றுமே தெரியல. ஆனா இருந்தான். ஆனா காலப்போக்கில் கத்தருடைய சத்தத்தை அறிந்த ஒரு மனுஷனாக மாறினான், தேவனுடைய தீர்க்கதரிசியாக மாறினான், தேவனுடைய சமூகத்தில் பலத்த ஒரு பல பயங்கரமான ஆயுதமாக மாறினான். ஏன் தெரியுமா? என்னுடைய நம்பிக்கை எங்க இருக்கு தெரியுமா? அவன் தேவ சமூகத்திலேயே இருந்தபடினான். தன் தாய் தகப்பன் கொண்டு வந்து விட்டுட்டாங்க, போய்யா தேவ சமூகத்திலே நின்றுகொள், தேவ காரியத்தை பார், ஆலயத்தில் என்ன நடக்குது கவனித்துக்கொள், சொல்லுகிறதை கேட்டு செயல்படுத்து என்று சொல்லி கொண்டு வந்து விட்டாங்க. பாருங்க, அவன் தீர்க்கதரிசன் சொல்லி முதல்ல சொன்னாங்களா? அன்னாளுக்கு தெரியுமா? அவன் கத்தருடைய சத்தத்தை இப்படி கேட்பான்னு சொல்லி யாராவது அறிந்து கொண்டாங்களா? இல்லைங்க. தேவ சமூகத்தில் ஒரு மனுஷன் இருக்க 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 கத்தருடைய சத்தம் அவனுக்கு கேட்டுத்தான் ஆகணும். உங்க பிள்ளைகள் எங்க இருக்கிறார்கள்? உங்களுடைய பிள்ளைகள் எங்க இருக்கிறார்கள்? தேவ சத்தத்தை கேட்பார்களா? உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா? தேவ சத்தத்தை கேட்பார்களா? பிள்ளைகள் சில காரியங்களை அடம்பிடிப்பார்கள், அது பிள்ளைகளுடைய சுபாவம். தாய் தகப்பனாக நீ அதை கவனிக்க வேண்டுமே. பிள்ளைகள் அழுதால் சாக்லேட் கொடுக்கிற மாதிரி எல்லா காரியத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்து விட முடியாதையா? அவனுக்கு ஒரு காலம் வரும், அவனுக்கு ஒரு நேரம் வரும், அந்த நாட்களில் அவன் தனியே நிக்க வேண்டி இருக்கும். ஒரு பிள்ளை இருந்தால் அதிகம் நேசிப்பார்கள், ஒரே ஒரு பிள்ளை, ஓ எல்லாம் கொடுத்து விடுவோம், எல்லாம் செய்து விடுவோம். கத்தர் வரும் வரையும் இது செய்ய முடியுமா? கடைசி பிள்ளை அடிச்சினால் அதே ஒரு விதத்தில் நேசிப்பார்கள், ஓ அது கத்தர் வரும் வரைக்கும் நாம சொல்ல முடியுமா? தேவ சமூகத்தில் பிள்ளையை நிறுத்தப்பா, தேவ சமூகத்தில் நிறுத்து. 1 சாமுவேல் 2 அதிகாரம் 26 வாசிங்கள்.
சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான்.
திருப்பி வாசிங்க.
சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான்.
சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியமாக நடந்தான். பாருங்க, உங்கள் பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமாக நடக்கிறார்களா? சமன் மனுஷர்களுக்கு பிரியமாக நடக்கிறார்களா? எல்லாவற்றையும் லேசாக எடுத்து விடாதிருங்க. அவன் இப்படித்தான், அவள் அப்படித்தான் என்று சொல்லி நினைத்து விடாதிருங்க. காரதூர மாணவர்களை கண்டிக்க கற்றுக்கொள்ளுங்கள், சொல்லிக் கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாம் சிறு பிள்ளைகள் என்று சொல்லி சொல்லிவிட்டு கடந்து செல்லக்கூடாது. எல்லாம் எங்கள் பிள்ளைகள் அப்படி அவன் நல்ல பொடி என்று சொல்லி நினைத்து விட்டு வேளாண் வார்த்தைகளை சொல்லிவிட்டு போய்விடக் கூடாது. சாமுவேல் என்ற பிள்ளை ஆண்டாள் தேவனுக்கு பிரியமாக நடந்தாப்பா, மனுஷர்களுக்கும் பிரியமாக நடந்தான் பாரு. ஆனா நாம் கூட நாம தேவனுக்கு பிரியமாக ஒரு வேளை நடந்துருவோம், ஆனா மற்றவர்களுக்கு பிரியமாக நடப்பதற்கு நமக்கும் கஷ்டம்தான், எங்களுக்கும் கஷ்டம்தான். ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. முதியவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? முதியவர்கள் சொன்னா, பேசினா, கதைச்சா என்ன செய்ய வேண்டும்? அவங்க சொல்லிக் கொடுத்தா அதை செய், அது தப்பு இல்லை, அது நல்ல காரியம், அவங்க அதை உன்னை மெச்சுவாங்க, அதை உனக்கு நல்லது என்று சொல்லுவாங்க என்று சொல்லிக் கொடுங்க. சில பேர் தங்களுடைய பிள்ளைகள் என்னாச்சுதான் பேசாம இருப்பாங்க. தாய் தகப்பன்மார் அதை சொல்லிக் கொடுக்கணும், அது உன்னுடைய கடமை, அதனுடைய வேலை. பிள்ளைகள் குழப்படியான பிள்ளைகள் இருக்கிறாங்க பாருங்க, அது அவங்களுடைய வயசுக்குரிய குழப்படி நடந்து கொண்டே இருக்கும் பாருங்க. ஆனா குழப்படியல்ல, சில குழப்படியல் இருக்கு, அது சொல்லிக் கொடுக்க வேண்டும். விளங்கிச்சுதா? பிள்ளைகள் ஓடி ஆடி திரியறாங்கன்னு ஓகே, அது அது சின்ன பிள்ளையுடைய வேலை அது. ஆனா ஒரு முதியவர்களோடு நடக்கிற விதம் என்னன்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவனுக்கு தெரியாது, அவன் விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கொள்ளுவான். நான் தாய் தப்பினதிலே கவனமாக இருக்கணும். என்ன தெரியும், பாரு ஆண்டவர் பார்க்கிறார். அவன் ஆண்டவருக்கு முன்னு கொண்டு விடுங்க, கண்ணை மூடிட்டு பயங்கரமா நிப்பான் பாருங்க. ஆனா விளையாடிட்டு தெரியவான் பாருங்க. அவனுக்கு சொல்லிக் கொடுங்க, பாரு ஆண்டவரை நீ எப்படி கனம் பண்றியோ அப்படி முதியவர்களுக்கு முன்பாக நீ நிற்கணும் பாரு. சாமுவேலை குறித்து எல்லாரும் வசனங்களை சொல்லிக் கொடுங்க, அவங்களுக்கு எடுத்து வச்சு இந்த பாரு, இந்த பாரு, இந்த பாரு, இந்த பாரு. சாமுவேலை குறித்து பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் தெரியாது கூடுதல, ஆனா தாவீது கோலியாத்தை குறித்து எல்லாருக்கும் தெரியும். அது ஈஸியான ஒரு சம்பவம், எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க பாருங்க. ஆனா சாமுவேல் ஒருத்தன் இருக்கா, அதை கொண்டு அம்மா அப்பா கொண்டு சேர்ச்சில் விட்டுட்டாங்க பாரு. அவங்க வளர்ந்து வந்து ஒரு தீர்க்க தரிசி ஆனான். அவன் தேவனுக்கு ஜனங்களுக்கு எல்லாம் பிரியமாக நல்ல லீப்ளிங்காக வளர்ந்தான்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கறது இல்ல. ஆனா கோலியாத்து தாவீதை குறித்து எல்லாரும் சொல்லிக் கொடுப்பாங்க, எல்லாரும் சொல்லிக் கொடுப்பாங்க. கோலியாத்தவனுக்கு தெரியுமா? தெரியும். தாவீது உனக்கு தெரியுமா? தெரியும். சாமுவேல தெரியுமான்னு கஷ்டப்படுவாங்க. எங்க சாமுவேல, எங்கப்பா, எங்க இருக்கான் சாமுவேல்? நல்ல காரியங்களை சொல்லி கொடுங்க, வேதத்திலிருந்து எடுத்து கொடுங்க, அவங்களுக்கு நல்லா கொடுங்க. திருப்பிக் கொள்ளுங்கள், எபேசியர் 6:4 திருப்பிக் கொள்ளுங்கள்.
பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக.
இங்கே கர்த்தருக்கு ஏற்ற சிட்சை என்று சொல்லி ஒன்று இருக்கு பாருங்க. சிட்சைகளை குறித்து அங்க பேச, கர்த்தருக்கு ஏற்ற ஒரு சிட்சை இருக்கிறது, அதுல பிள்ளைகளை வளர்க்கணும் பாருங்க. தேவ ராஜ்யத்தின் நிமித்தம் அவங்களுக்கு சொல்லி கெடுக்கணும் பாருங்க. இந்த பாரு, இது ஆண்டவருக்கு விருப்பம். சில பிரச்சனை, சில சிட்சைகள் வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் அது எங்களுக்கு எங்கிட்ட பார்வையிலே லேசானவைகளாக இருக்கும். ஏன்? அது தேவராட்சியத்தின் ரீதியில வருவது இல்லையா? அதனால பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த பாரு, இந்த சிச்சை, இந்த காரியம், இந்த பாரு. சில பேர் சிச்சைன்னு சொல்லிச்சுன்னா பலர் பதவத்துல விளங்கிக் கொள்ளலாம் பாருங்க. சோதனை என்று வையுங்க, அல்லாவிட்டா ஒரு சஞ்சரமான காரியம்னு சொல்லி வையுங்க. அதிகாலையிலே பிள்ளைகளை எழுப்புவது அவங்களுக்கு சஞ்சரமானது. விளங்குவதா? ஜோம் பண்ண கற்றுக் கொடுங்கன்னு அது அவங்களுக்கு சஞ்சரமானது. என்ன இது, எப்படி இது என்று சொல்லுவார்கள் இல்லையா? கன நேரங்களில் விழித்திருந்து ஆராதனை நடத்துவது அவங்களுக்கு சஞ்சரமானது. அதை சொல்லிக் கொடுக்க, இதெல்லாம் நல்லதப்பா உனக்கு, உனக்கு இது பின்னுக்கு நல்லது, நீ இரு ஆலயத்துல இரு, நீ ஜபம் பண்ணி பாரு. ஜபம் பண்றத உங்கள் பிள்ளைகளுக்கு உபவாச நாட்களை குறித்து சொல்லிக் கொடுங்க. நேற்று நாள்ல உபவாச கூட்டம் நடந்தது, உபவாச கூட்டம் நேற்று நாள்ல நடந்தது. இதுல நான் நினைக்கிறேன் ஆராய் பொறித்து ஒரு பங்கு அவர்கள் தான் வந்திருப்பார்கள். மிச்சாக்கள் எல்லாரும் பிஸியா நாம் இருந்தோம் இல்லையா? உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் உபவாச கூட்டத்தை குறித்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணா என்ன, அதோட பலம் என்ன? நாம வளர்ந்த நாட்கள்லயே வாலிப பிள்ளைகள் எல்லாம் உக்கச்சக்கமாக பாஸ்டிங் இருப்பாங்க. இங்க தாய் தகப்பன்மார் நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய பிள்ளைகளை வீட்டை விட்டு வைத்து இங்க வருகிறீர்கள். விளங்குறதா? பாஸ்டிங் அருமை நமக்கு புரிகிறது இல்ல, அதனுடைய பலம் நமக்கு புரிகிறது இல்ல, அவருடைய ஜபத்தினுடைய அடிப்படை நமக்கு புரிகிறது இல்ல. நாம் வளர்ந்த நாட்கள் 18-20 வயசுல இருந்தா சபையில வந்து முக்காசி வந்து பாத்தீங்கன்னா வாலிபர்கள் தான் நிறைந்திருப்பார்கள். அவர்களுக்கு ஃபாஸ்டிங்க குறிச்சு விளங்குதோ புரியுதோ அது இல்ல காரியம். வந்து தேவ சமூகத்தில் நிக்கணும் பாருங்க. அதை விரும்பாத ஒரு மனுஷர்கள் அதை செய்ய முடியாது. அதாவது ஃபாஸ்டிங் என்றது விரும்பணும், அது பரிசுத்தம் உள்ளது. இன்னைக்கு பரிசுத்த ஆராதனையை விரும்புகிறவர்கள் கூட, ஆனால் பரிசுத்த உபவாசத்தை விரும்புவது இல்லை. ரெண்டும் பரிசுத்தமானது என்று சொல்லித்தான் வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த உபவாச நாள், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரியங்கள் சொல்லி, ரெண்டும் பரிசுத்தமானது. ஒரு பரிசுத்தம் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும், மற்ற பரிசுத்தம் புரியாது. இன்னைக்கு நீங்க செயல்படுங்க, நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக எழும்பி பரப்பார்களேப்பா. எனக்கு இதுக்கு மேல எப்படி பிரசங்கிக்கிறேன்னு சொல்லி எனக்கு தெரியல, இதுக்கு மேல இதை குறித்து எப்படி விளங்கப்படுத்துறேன்னு சொல்லி எனக்கு தெரியல. தாய் தப்பனாகிய நாம் நம்முடைய பொறுப்புகள்ல இருந்து சும்மா கண்ட மாதிரி இருந்துடக்கூடாது. உங்கள் பிள்ளைகளுடைய காரியம், எதிர்காலம் உங்கள் கையில இருக்கிறது. பிள்ளைகளை திட்டு பிரயோசனம் இல்லை. எல்லா தாய் தகப்பனும் பிள்ளைகளை போட்டு திட்டுறது, அது சரியில்லை, அது பிள்ளை அது சரியில்லை. நாம் நம்முடைய காரியத்தில் ஒழுங்காக இருப்பதில்லையே. ஆதியாகமம் 22:16 வாசியுங்கள். ஆதியாகமம் 22:16.
நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால்.
இங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் தன் பிள்ளையை கொண்டு போய் என்ன செய்தான், ஆண்டவருக்கு பலியாக ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் பாருங்க. ஆனா அந்த சிறு பையன் அதுக்கு ஒட்டு கொண்டு அதுல படுத்தான் பாருங்க. அது எப்படி உருவானது தெரியுமா? ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவன் செய்தது, அவன் வளர்ந்தது, அவன் செயல்படுத்தினது, கர்த்தருக்கு பயந்து நடந்தது, கர்த்தருக்கு முன்பாக நடந்தது எல்லாத்தையும் பார்த்து அவனுக்கு தெரியும் தன் தகப்பன் எதை செய்தாலும் சரியாத்தான் செய்வார். தகப்பன் பிழைவிட மாட்டாருன்னு சொல்லி அவனுக்கு தெரியும். இல்லாட்டி அந்த பொடியை கத்தி இருக்கலாம், அதில் எழுதியிருக்கலாம், கொளறி இருக்கலாம், அதில் எழுதியிருக்கலாம், ஏதாவது ஓடி இருக்கலாம், அதில் எழுதியிருக்கலாம், ஒன்றுமே இல்லை. அந்த பிள்ளை அந்த சிச்சைக்கு தன்னை ஒப்புக்கொண்ட, இதுதான் கர்த்தருக்கு ஏற்ற சிச்சை, கர்த்தருக்கு ஏற்றவைகள், இது கர்த்தருக்கு பிடிச்ச காரியம். இது அந்த சிச்சைகளுக்கு உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. எல்லாரும் தங்கள் பிள்ளைகள், ஓ என் பிள்ளை, என் பிள்ளை, என் பிள்ளை கொண்டும் வரக்கூடாது, என் பிள்ளை, என் பிள்ளை என்று சொல்லுவார்கள். கர்த்தருக்கு ஏற்ற சிச்சைகளுக்கு உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறதுக்குரிய மனநலமே நமக்கு தேவை. ஆபிரகாம் நம்மை போல ஒரு மனுஷன் தானே, ஆபிரகாம் நம்மை போல ஒரு விசுவாசி தானே, ஆபிரகாம் நம்மை போல தேவனுக்கு ஆராதனை செய்த ஒரு மனுஷன் தானே, ஆபிரகாம் நம்மை போல கர்த்தரை தேடின ஒரு மனுஷன் தானே. ஆனாலும் தன் பிள்ளையை கொண்டு போய் தேவ சிச்சைக்கு ஒப்பு கொடுத்தான் பாருங்க. தேவ காரியம் இது, தேவன் கொடுத்தார், தேவ காரியம் இது, தேவனுக்கு நாம் கொடுக்கிறோம். நம்மளையே தேவ காரியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இல்லையே, அப்புறம் பிள்ளைகள் நம்மை எப்படி பின்பற்றுவது, பிள்ளைகள் எப்படி செயல்படுவது நமக்கு தெரியாது பாருங்க. நாம் தாய் தகப்பனாக தேவனுக்கு முன்பாக நிற்கிறோமா? நாம் தாய் தகப்பனாக தேவனுக்கும் பிள்ளைகளுக்கும் முன்பாக சரியா இருக்கிறோமா? 1 சாமுவேல் 3:13 வாசிங்க.
அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அதன் நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவித்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். சாமுவேல் விடிய காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான்.
கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனித்துக் கொண்டு இருக்க வேண்டியது தாய் தகப்பனுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக. நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமாக அல்லாவிட்டால் தேவனுக்கு விரோதமாக, தேவ ராஜ்யத்துக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் என்று சொன்னால் அதை கண்டிக்க நமக்கு தெரிய வேண்டும். இதை கண்டியாமல் விட்டால் கர்த்தர் ஒரு நாள் எழும்புவார். கர்த்தர் ஒரு நாள் உன் குடும்பத்தில் விசாரணையை உண்டு பண்ணுவார். கர்த்தர் ஒரு நாள் கடந்து வருவார். அது இன்றைக்கு இல்லாமல் நாளைக்கு இருக்கலாம், நாளைக்கு இல்லாட்டி அடுத்த நாள் இருக்கிட்டா நீ ஏதோ ஒன்றுமே கர்த்தருக்கு தெரியாதுன்ற மாதிரி படுத்திருக்க கூடாது. எல்லா தாயும் எல்லா தகப்பன்மாருக்கும் நான் சொல்லுகிறத வடிவாய் கேளுங்க. உங்கள் பிள்ளைகளுடைய காரியம், உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக எப்படி நடக்கிறார்கள் என்பதை குறித்து அறிவு நமக்கு இருக்கணும். என்ன செய்கிறார்கள் என்ற சிந்தனை நமக்கு இருக்கணும். பிள்ளைகள் விளையாட்டுக்கு சில காரியங்களை செய்தாலும் அதை தடுத்து அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்ம எல்லாரும் அநேகர் ஊழியம் செய்கிறோம் பாருங்க, நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை குறித்து நமக்கு தெரிந்திருக்கணும். அவர்களும் எங்களைப் போல கர்த்தருக்கு பயப்படுகிறார்களா, அவர்களும் நம்மளை போல கத்தருக்கு ஆராதனை செய்கிறார்களா? அவர்களும் கத்தருடைய பலியிலே கவனமாயிருக்கிறார்களா? அவர்களும் கத்தருக்கு பரிசுத்தத்தை தேடுகிறார்களா என்று சொல்லி அதிலே கவனமாயிருக்க வேண்டும். இதை நான் ஆயத்தப்படுத்தவில்லை, என்னுடைய உள்ளத்தில் வர முடியாது. இதையும் சொல்லிடுறேன் பாருங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு காணிக்கை போடுவதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். காணிக்கை வந்து பரிசுத்தமானதுன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்னு சும்மா விளையாட்டுத்தனமானது கிடையாது. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இதை கற்றுக் கொடுக்கவில்லைன்னு சொல்லிச்சுனாலும் உங்கள் பிள்ளைகள் இவைகளை செய்ய போறது கிடையாது. விளங்குறதோ விளங்குறதா? பிள்ளைகள் கொண்டு வந்து அவர்கள் காணிக்கை பயபக்தியோடு போடுவதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது நீங்கள் சொல்லிக் கொடுக்காவிட்டால் அவர்கள் செய்ய போறது இல்லை. விளங்குறதா? அது பரிசுத்தமானது. அப்ப அவங்களுக்கு சொல்லி இங்க பாரு, இது வந்து பரிசுத்தம், இது வந்து பயத்தோட நீ கொண்டு போய் போடணும்னு சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலன்னு சொல்லி சொன்னா அவங்க இதை செய்ய போறது கிடையாது. பாரு, வளர்ந்து வருகிற பிள்ளைகளுக்கு தசவோபாவம் சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி சொல்லிக் கொடுங்க. தாய் தகப்பன் மார் வளர்ந்து வருகிற பிள்ளைகளுக்கு தசவோபாகம் அது பரிசுத்தமானது. அதை குறித்து நான் இன்னைக்கு பார்த்தேன், அதை குறித்து பாப்பமான்னு சொல்லி கூட யோசிச்சேன். அதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். வளர்ந்து வருகிற பிள்ளைகளுக்கு இங்க பாரு, தசவாவுன்னு சொன்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? அது கத்தருக்குரியது, அது தேவனுக்குரியது, அது பரிசுத்தமானதுன்னு சொல்லி சொல்லிக் கொடுக்க வேண்டும். சொல்லிக் கொடுக்காவிட்டா பிள்ளைகள் அதிலே வளர மாட்டார்கள். அது நீ விட்ட பிள்ளை, நாளைக்கு கத்தர் வரும் பொழுது அதற்குரிய பலனை நீ கொடுக்க வேண்டும். ஏன் உன்னுடைய பொறுப்பில் இருந்து நீ விலகினபடியினான். இதே மாதிரி ஆயிரம் காரியங்களை காட்டலாம். பாருங்க, தன் தாயும் தன் தகப்பனும் தங்கள் பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்திலே நடத்தாதபடியினால் அவர்கள் சிக்கிக் கொண்டது ஏராளமாகும், ஏராளமாகும். ஆதியாகமம் 49 அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்கள். ஆதியாகமம் 49 அதிகாரம் 22 வசனத்தை வாசிங்கள்.
யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும்.
இது என்ன தெரியுமா? இது என்ன தெரியுமா? இது உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஒரு நிலைமை. இதுல முன்னுக்கு இருந்து வாசிச்சு நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டு வருகிற ஒரு கடைசி நாட்களிலே தன் தகப்பனார் தங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு ஆசீர்வதிச்சாங்க. அதுல யோசேப்பை கூப்பிட்டு ஆசீர்வதித்த விதம் என்ன தெரியுமா? அதை வாசிங்க திருப்பி.
கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும்.
தொடர்ந்து வாசிங்க.
வில் வீரர் அவனை மனவடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோப்புடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான்.
இங்க பாத்தீங்கன்னா யோசேப்பு தன் தகப்பனார் கூப்பிட்டு இந்த விதத்துல ஆசீர்வதிச்சான். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க தவறாதிருங்கப்பா. கடைசியாக உங்கள் பிள்ளைகளை எப்போ ஆசீர்வதிச்சிங்கன்னு சொல்லி கேட்டா ஒருத்தனுக்குமே தெரியாது. இந்த பர்த்டே நாட்கள்ல சேர்ந்து நிக்கிற விளையாட்டு வேணாம் பாருங்க. தனிப்பட்ட ரீதியிலே உங்கள் பிள்ளைகளை எப்ப நீங்க ஆசீர்வதிச்சீங்க? கத்தருக்கு முன்பாக உங்க பிள்ளைகள்ட்ட கேட்டா அது இந்த வார்த்தையே உங்க வாயிலிருந்து வந்திருக்காது என்பதுதான் உண்மை சம்பவம். உங்கள் பிள்ளைகளை கூட வாமா, உங்க வாப்பா, உங்க அப்பா, உங்க அம்மா கூட உன்ன நல்லா இருப்பாய்னு சொல்லி எப்ப ஆசீர்வதிச்சாங்கன்னு சொன்னா அந்த வார்த்தையே அவங்களுக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. பிள்ளைகளை கூப்பிட்டு நல்லா இரு, உன் எதிர்காலத்துல நீ நல்லா இரு, இப்ப என்ன குழப்படி செய்கிறியோ பரவாயில்ல, அதை நான் பார்த்துக்கொள்றேன், ஆனா வருங்காலத்துல நீ நல்லா இருக்கணும், ஆண்டவருடைய நாமத்துல உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். தாய் தகப்பனுடைய இது வேலை, இது அவருடைய பொறுப்பு, இது அவர்கள் செய்ய வேண்டும். விளங்குதா? அப்படி தாய் தகப்பனாக இருந்து இந்த காரியம் செய்யவிட்டா எல்லாரும் ஆசீர்வாதிக்கிறது கல்யாண நாட்களையும் பர்த்டே நாட்களையும் பார்த்துட்டு இருக்க கூட. அனுதினமும் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு நீ நல்லா இருக்கணும், நீ செழிச்சிருக்கணும், சமுதாயத்துல நல்லாயிரு, சபையிலே நல்லாயிரு, தேவராட்சியத்துல நல்லாயிருன்னு சொல்லி சொல்லுங்க. அங்கால பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மற்ற பிள்ளைகளையும் அவன் ஆசீர்வதிச்சா அதை ஆசீர்வதிச்ச விதமே போல பாருங்க. ஆசீர்வதிக்கிறது எல்லா விதத்திலையும் ஆசீர்வதிக்கலாம். ஆகையினால நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க தெரிந்திருக்கணும். நன்று மனதார ஆசீர்வதி. ஒவ்வொரு நாளும் இல்லாட்ட கிழமைக்கு ஒரு தடவை, இல்லாட்ட ஞாயிற்றுக்கிழமையாவது ஆராதிக்க நேரமாவது கைகளை வைத்து அவங்களை ஆசீர்வதி. நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி அது விளங்காது, அது சொல்லி நீ வாசிடு நல்லா இருப்பான்னு சொல்லுங்க. இதுவும் தாய் தகப்பனுக்குரிய வேலை. விளங்குறதா? கத்தருக்குள்ளே ஒரு மனுஷனை நடத்துகிறது இல்ல, கத்தருக்குள்ளே ஒரு மனுஷனை ஒரு புள்ளியை நீ இப்படி இருக்கணும்னு சொல்லி கண்டிப்பது அல்ல, கத்தருக்குள்ள இப்படி ஓடணும்னு சொல்றது இல்ல, உன் பிள்ளை ஆசீர்வதிக்கிறதும் தாய் தகப்பனுடைய வேலை. நல்லா இருக்கணும், நீ பிள்ளைகளுக்குள்ளே நல்லா இருக்கணும், எல்லா பிள்ளைகளுக்குள்ளே நீ நல்லா இருக்கணும். தப்பு கிடையாது, அது தப்பு நான் சொல்லல,
ஆசீர்வதிங்கப்பா, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்க நல்லா இருக்கட்டும், எதிர்காலம் நல்லா இருக்கட்டும், செழித்திருக்கட்டும், படித்திருக்கட்டும், நல்ல ஜாப்ல இருக்கட்டும், மகிழ்ச்சியா இருக்கட்டும். நாங்கள் கடந்து வந்த நாட்கள்ல மாதிரி இவங்க இருக்கக்கூடாது, இன்னும் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்று சொல்லுங்க அவங்களை பார்த்து. தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. அப்படி நாம் செய்யறோமா? இல்ல. அதற்கு மாறாக பிள்ளைகளை பேசுகிறது, பிள்ளைகளை கடிந்து கொள்வது, பிள்ளைகளை தாறுமாறாக சொல்லி ஏதாவது செய்து திட்டுகிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அதுல கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். இந்த ஒரு காரியம் இதுல வாசிக்கணும். இந்த வசனம் நம்பர் 1 சாமுவேல் 2 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 12வது வசனத்திலிருந்து வாசிங்க.
ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கத்தரை அறியவில்லை.
பாருங்க, இதுல இங்க இங்க ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? நாம் எல்லாரும் சபையில ஊழியம் செய்யறோம் பாருங்க, ஏதோ ஒரு விதத்துல கூட்டுறோம், துடைக்கிறோம், எல்லாம் பிரசங்கிக்கிறோம், எல்லாம் செய்யறோம் பாருங்க. ஆனா அவங்களோட பிள்ளை வேதத்தில் இருக்க, அவங்களோட பிள்ளை கத்தரை அறியலையா? அவங்களோட பிள்ளை என்ன செய்யல? கத்தரை அறியல, ஆண்டவர் அறியல. உங்கள் பிள்ளைகள் கத்தரை அறிய வேண்டிய விதத்துல அளவுக்கு அறிந்திருக்கிறாங்களான்னு சொல்லி நீங்க சொல்ல முடியுமா? இன்னைக்கு உங்கள் பிள்ளைகள் தேவனை அறிய வேண்டிய அறிவுக்கு அளவுக்கு கத்தரை அறிந்திருக்கிறாங்களா? பாருங்க, அங்கெங்க ஒருத்தரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே உங்களுக்கு மனதுக்கு, உங்க மனச்சாட்சிக்கு நீங்க பதில் சொல்லணும். நீங்க ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம், நான் ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம், எத்தனை வருஷமாக நான் ஊழியம் செய்கிறோம், எத்தனை வருஷம் ஊழியம், நம்ம சபை ஆரம்பிச்சு 14 வருஷம் போயிட்டு, அதுக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, கத்தரை அறிய வேண்டிய அறிவுக்கு அளவுக்கு உங்கள் பிள்ளைகள் கத்தரை அறிந்திருக்கிறாங்களா? எல்லாரும் பேசிட்டு போகாதீங்கப்பா, எல்லாரும் வள வளர்ந்துட்டு போகாதீங்க, எல்லாரும் அங்காலையும் இங்காலையும் பார்த்துட்டு போகாதீங்க. உங்க பிள்ளைகள் வளர வேண்டிய விதத்துக்கு கத்தருக்குள்ளே வளர்ந்திருக்கிறாங்களா சொல்லுங்க. ஏலியின் குமாரன் பேலியாளின் மகளின் உலகத்தின் பிள்ளைகளை போல வளர்ந்தாங்களா? யாரு யாரு சபையில ஊழியம் செய்து பிள்ளைகள் எப்படி வளர்ந்தார்களாம்? உலகத்தின் பிள்ளைகளை போல வளர்ந்தார்களாம். என்ன சொல்ல போகிறோம்? நாம கத்தருக்கு முன்பாக நிக்கணும் ஐயா. தாய் தகப்பனாக நீ உங்கள் காரியத்திலே, உங்கள் பொறுப்பிலே நீங்கள் விலகுவீர்கள் சொன்னால் கத்தருக்கு முன்பாக நிக்க வேண்டியது நிக்க வேண்டியதுதான். வேதத்திலே கன காரியங்கள் இருக்கு, கன சத்தியங்கள் இருக்கிறது, சில காரியங்கள் இருக்கு. நாம எல்லாம் ஒரு பக்கத்தை பார்த்துட்டு பரலோகம் போலாம்னு சொல்லி நினைக்க கூடாது. பரலோகம் போறோம்ன்றது நீங்க அது கன காரியம் இருக்கப்பா. நமக்கு தெரிஞ்சதை மாத்திரம் வச்சு பேசி போயிட முடியாது. கத்தருக்குள்ளே உங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய மகத்துவமான பொறுப்பு தாய் தகப்பனுக்கு இருக்குது. அவங்க அதுல இருந்து விலக கூடாது. நீங்க சரியாக நடந்து உங்கள் பிள்ளைகள் விலக முடிச்சுன்னா கத்தர் அதை பார்த்துக் கொள்வார். ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒப்புக்கொடு, கத்தரண்டை கொன்ற வேண்டிய இடத்துல கொண்டு வா, செயல்பட வேண்டிய இடத்துல செயல்படுத்து, சொல்ல வேண்டியதை சொல்லு, கண்டிக்க வேண்டியதை கண்டித்துக்கொள். எல்லாம் சரியாகவும் அன்பாகவும் ஆதரவாகவும் செயல்படுத்தினால் அநேக காரியத்திலே நாம் பதில்களை பெற்றுக் கொள்ள முடியும். நான் 2 வயசு கிட்டத்தட்ட டோர்ட்மண்ட்ல கூப்பிட்டாலே இந்த பிள்ளைகளை குறிச்சு கொஞ்சம் பேசினேன். கடந்த நாட்கள்ல எனக்கு அது அதுக்குள்ள போக முடியாம இருக்குது. அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லா, பிள்ளைகளை கடிந்து கொள்ளுகிறது முக்கியம் அல்ல, ஆனால் அவங்களோட சிச்சுவேஷன் உங்களோட சிச்சுவேஷன் எல்லாம் நீங்கள் பார்த்து செயல்பட வேண்டும். இதை குறிச்சு பேசினா கணக்கு பேசலாம் பாருங்க. நீங்கள் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் ஸ்ரீலங்காண்டு வைங்க, அவங்க எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் யூரோப்பாண்டு வைங்க, இது ரெண்டையும் உண்டாக்கி இணைக்கிறது என்பது கடினமான காரியம். அதன்தான் பண்போடும் சரியாகவும் ஆலோசனையும் கொடுத்து உங்கள் பிள்ளைகளை கத்தருக்குள்ளே சரியாக வளர்த்து நடத்தி எடுங்கள் என்று சொல்லி கத்தருக்குள்ள நான் வேண்டிக் கொள்றேன் பாருங்க. வழங்கிச்சுதா? உங்கள் கடினமான முறைகளையும் உங்கள் கடினமான பேச்சுக்களையும் உங்கள் பிள்ளைகளை இழந்து விடாதிருங்கள். உங்கள் கடினமான வார்த்தைகளின் ரீதியாக உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு உங்களை குறித்து துக்கமடையாமலோ, அல்லாவிட்டால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து துக்கமடையாமலோ இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானது. அநேகர் என்ன செய்கிறார்கள்? நான் தகப்பன், நான் தாய் என்று சொல்லி திருள்ளுமுள்ளாக நடந்து கொள்ளுகிறார்கள். அதனால என்ன செய்கிறார்கள்? பிள்ளைகள் விசனமடைந்து விடுகிறார்கள். வேதத்திலே பிள்ளைகளையும் கோபமூட்டாதீங்கன்னு சொல்லி இருக்கு, அது வேற கேட்டகரி, அது குறித்து பார்க்கலாம் பிறகு பாருங்க. அதனாலே கத்தருக்குள்ளே பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, நல்லா ஆசீர்வதிங்க. நீ நல்லா இருன்னு சொல்லி பிள்ளைகள் கொலப்படி செய்யிட்டு இருக்கும், பிள்ளைகள் துன்பப்படுத்துறது, பிள்ளைகள் கஷ்டப்படுத்திட்டுக்கும், பிள்ளைகள் பிள்ளைகளை விரட்டுக்கும், ஆனால் நீ அவர்களை ஆசீர்வதி. நீ நல்லா இருக்கணும், எதிர்காலத்துல நல்லா இருக்கணும், நீ செழித்திருக்கணும், நீ புஷ்டியா இருக்கணும்னு சொல்லி சொல்லுங்க. கத்தர் அதுக்கு பிற்பாடு பார்த்துக் கொள்வார், கத்தர் அதுக்கு பிற்பாடு ஏதாவது செய்து கொள்வார் உங்கள் பிள்ளைகளை. அது வரைக்கும் நீங்கள் இந்த காரியங்களிலே தவறாதிருப்பார். ஆகையினாலே நீங்கள் கத்தருக்கு பயந்து நடங்க, தேவனுக்கு பயந்து நடங்க. அப்படி பயந்து உத்தமமாய் நடக்கிற பிள்ளைகளை கத்தர் ஒலிவமர கந்துகளை போல சபையை சுற்றிலும் நாட்டுவார் பாரு. சபையில செழிச்சிருப்பாங்க பாரு, முதிர்ந்திருப்பாங்க பாருங்க. பிள்ளைகளை கொண்டு வந்து கத்தருக்கு ஒப்பு கொடுங்க, பரிசுத்தமாய் ஒப்பு கொடுங்க. முதற்பேரான பிள்ளைகளை கொண்டு வந்து ஒப்பு கொடுங்க. உங்கள்ட்ட இருக்கிற ஆண்டவரே, இவன் எப்படியாவது எடுத்து பாவியும் ஆண்டவரே, இது நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இது என்னுடைய முடிவு, நீ செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி புலம்புங்கப்பா, புலம்புங்க. அதை விட்டுட்டு அசட்டி அலட்சியமாக இருந்துறாங்க. நீங்க எல்லாம் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல வைத்திருக்கிற கரிசனையும் எதிர்பார்ப்புகளும் உங்கள் பிள்ளைகள் கத்தரிடத்துல வளர வேண்டும் சொல்லி நீங்க வைக்கலையே. உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நல்ல பிளானிங் இருக்குது உங்களுக்கு எல்லாம். ஆனா அவங்க கத்தருக்குள்ள வளரணும், தேவனை அவங்க இறுக்கி பிடிக்கணும். எது இவரு கிடைச்சிச்சுதோ இல்லையோ, தேவனுடைய சமூகத்தை அவன் ருசிப்பாக்கணும்னு சொல்லி யாரும் அப்படி செய்யலையே. ஏன்னா அது பார்த்தா தெரியும், அது 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 பிள்ளைகள் வந்து போகிறது பார்த்தா தெரியும். தாய் தகப்பன்மார் எவ்வளவுத்துக்கு அவங்களுக்கு பின்னுக்கு நிக்கிறாங்க, எவ்வளவுத்துக்கு அவங்களை ஊண்டி தள்ளுறாங்க, எவ்வளவுத்துக்கு அவங்களை கத்தருக்குள்ள நடத்துருவாங்கன்னு சொல்லி பார்க்க தெரியும் தானேப்பா. பிள்ளைகளை நாங்க எப்படி வளர்க்க வேண்டும் சொல்லி தேவனிடத்துல கேளுங்க, ஆண்டவரே கேளுங்க. இன்னைக்கு அநேக இடத்துல கேட்கிறோம், பக்கத்துல இருக்கிறவங்களும் நாம கேட்கிறோம், அவங்க சரியான கொலப்படிங்க, என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம்னு கேட்கிறோம் பாருங்க. ஆனா கத்திரத்துல கேட்கறது இல்லையே. சிம்சோனை குறித்து அவன் கத்திரத்துல கேட்டான், அவனை எப்படி வளர்க்கிறன்னு எனக்கு சொல்லித்தாரும் ஆண்டவரே, நான் சொன்னபடி அவனை வளர்த்துருங்க, நான் சொன்னபடி அவங்களை கொண்டு வாங்க. தேவதையவிலும் மனுஷ தயவிலும் பிள்ளைகள் வளர்றதுக்கு கத்துக் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க. என் பாரு இப்படி நடக்கக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, பெரியாக்கள் இப்படி இருக்கிறாங்க, அப்படி செய்யக்கூடாது என்று நீ சொல்லிக் கொடுக்கணும். வேற யாரும் சொல்லிக் கொடுக்கறது? வேதத்தில் தாராளமான சத்தியங்கள் இருக்குது பிள்ளைகளை குறித்து போதிக்கணும். நீதிமொழிகளை புரட்டிப்பாதீங்க, அதே காரணம் உங்களுக்கு நீதிமொழிகளில் இருக்குது பிள்ளைகளை எப்படி நாம் நடத்த வேண்டும், பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அதுவே போதுமானது. பிள்ளைகளை கத்தருடைய சிச்சைக்கு ஒப்பு கொடுங்க. உங்க சிச்சைக்கல்ல, உலகத்தின் சிச்சைக்கல்ல, வேறையாக்கள் சிச்சைக்கல்ல, தேவ சிச்சைக்கு ஒப்பு கொடுங்கப்பா. தேவன் அவனை குறித்து என்ன செய்ய விரும்புறார் அதுல சிச்சை வந்தா பரவாயில்லை. கத்தருடைய கடமை இதுல இருக்குதா இல்லையான்னு சொல்லி தாய் தப்பனாகி நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டுமே. ஐயா சரி ஆண்டவரே, ஓகே இது உடைய சித்தமான அவனுடைய வாழ்க்கையில் இதை நடக்கட்டு, கஷ்டமா இருக்கு ஆனா பரவாயில்ல, இது இது நாளைக்கு இது நன்மையை கொண்டு வரும் என்ற படியினால நடக்கட்டுக்கும் ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு தெரியும் பாருங்க, இன்னைக்கு நான் அவனை கொண்டே பழியிட்டா நாளைக்கு ஏதோ ஆண்டவர் எனக்கு செய்வார், இதுவரைக்கும் நடத்தி வந்தவர் இல்லையா, என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்த தேவன் அவர் இல்லவா, இத்தனை இதுவரைக்கும் உங்கள் தேவன் கொண்டவர் உங்கள் பிள்ளைகளை கைவிடுவாரா, ஆகையினால தேவன் உங்க பிள்ளைகளை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் நிறுத்தி விட்டு சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானதை செய்யும் ஆண்டவரே. இதுவரைக்கும் நாங்கள் நம்முடைய பிள்ளைகளை தனிப்பட்ட ஒரு ஊழியத்துக்கு சொல்லி ஒப்புக் கொடுக்கறது இல்லை. ஆண்டவரே இந்த வாரம் என் பிள்ளை இப்படி நீர் ஆக்கும் அப்படி சொல்லு அப்படி வைத்திருக்க இல்ல, ஊழியத்துல பயன்படுத்தும், ஊழியத்துல பயன்படுத்தும், அதை குறித்து நான் பேசல. ஆண்டவரே என் பிள்ளை ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றும், என் பிள்ளையை ஆண்டவரே ஒரு ஆசிரியனாக மாற்றும், ஆண்டவரே என் பிள்ளை ஒரு சுவிசேஷனாக மாற்றும், ஆண்டவரே என் பிள்ளை ஒரு வர்ஷிப்பராக மாற்றும் சொல்லி கான்கிரீட்டாக ஒரு ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறது இல்ல. சும்மா ஜெபம் பண்றது, ஆண்டவரே பிள்ளையை பாவியும், பிள்ளையை பாவியும், பிள்ளையை பாவியும், அவன் நல்லா வரணும், நல்லா ஊழியம் செய்யணும், என்ன ஊழியம் என்று சொல்லி அந்த ஜெபம் அந்த வேண்டுதல் தேவனுடைய சமூகத்தில் நமக்கு இருக்கணும் பாருங்க. உங்களுடைய ராஜ்யத்தின் காரியமாக என் பிள்ளை சிச்சிக்கப்பட்ட பரவாயில்லை, இந்தாங்க ஆண்டவரே எடுங்கப்பா, நல்லா சிச்சிங்க, அவனை நல்லா சிச்சிங்க ஆண்டவரே. சாமுவேலை கொண்டு விட்டாங்க, அவன் அவன் பால் குடி மறந்த உடனே கொண்டு விட்டுட்டாங்க பாரு, அவன் ஊழியக்காரனானா. சிம்சோனை வளர்க்க வேண்டிய விதத்திலே தேவன் சொன்னபடி வளர்த்தெடுத்தாங்க, வெளிச்சேர்களுக்கு முன்பாக நின்றான் பாருங்க, பெரிய ஆளாக நின்று பயங்கரமான காரியத்தை செய்தான் பாருங்க. அவன் மறிப்பதற்கு முன்புக்கு மறித்தவர்களுடைய அவன் மறித்த மறிக்கிற பொழுது மறித்தவர்கள் தான் ஏராளம் பேர் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டான். வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்த்துக் கொள்ளுங்கள், அபிஷேகத்தை பிள்ளைகள் தண்டவாட்டில் பெற்றுக் கொள்வார். வளர்த்துக் கொள்ளுங்க, அபிஷேகத்தை குறித்த விளக்கங்களை பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா, ஆவியானுடைய விளக்கத்தை குறித்து பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. ஒன்றுமே இல்லை, ஆலயத்துக்கு நீ வந்தா காணும் கூட்டிட்டு வர்றது, திருப்பி கூட்டிட்டு போயிடுறது. சேர்ச்சுக்கு வந்தா காணும், பாபுட்ட போனா அவ்வளவுதான். பிள்ளைகளை நாம் அடக்க வேண்டிய இடத்துல அடக்கி, சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி, ஒடுக்க வேண்டிய இடத்துல ஒடுக்கி, அவர்களை நாம் வளர்க்க வேண்டியது நமக்கு முக்கியமானது. இந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க, 12வது வசனத்திலும் தொடர்ந்து வாசிங்க. இருக்க
ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் ரச்சி வேகும் போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் மூன்று கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறது எல்லாம் ஆசாரியன் எடுத்துக் கொள்ளுவான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஷ்டவேலருக்கெல்லாம் செய்தார்கள். கொழுப்பை தகனிக்குவதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொறிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான். அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியது முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன், அப்படியல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்ளுவேன் என்பான். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சன்னதியில் மிகவும் பெரிதாயிருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள்.
இங்க பாத்தீங்களா, அது கர்த்தருடைய சமூகத்துக்கு எட்டாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. நாம ஊழியம் செய்யலாம் பாருங்க, நீங்கள் நான் எல்லாம் சேர்ந்து ஊழியம் செய்யலாம் பாருங்க. வெள்ள நாளையத்துக்கு வரலாம், கூட்டலாம், துடைக்கலாம், கழுவலாம், பாடலாம், பிரசங்கிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் உங்கள் பிள்ளைகள் செய்கிறதே தேவ சமூகத்துக்கு எட்டாத படிக்க, அது நீங்க நினைக்க கூடாது. சிறு பிள்ளைகள் தானே, இப்பதான் அவனுக்கு 5 வயசு, இப்பதான் அவனுக்கு 10 வயசுன்னு சொல்லி எல்லாம் யோசிக்காதீங்க. வழங்கிச்சுதான் எல்லாம் ஆண்டவர் இங்க பிள்ளைகளை கொடுத்து வடிவத்தான் சொல்லி இருக்கிறார் இல்லையா, இதுதானேன்னு சொல்லி யோசிக்காதீங்க. உங்கள் பிள்ளைகள் செய்கிறதை நீங்கள் அறிந்தும் நீங்கள் தெரிந்தும் அதை கண்டியாமல் இருந்தால் அது கர்த்தருடைய சன்னதியிலே எட்டும் என்பதை மறந்துடாதீங்க. தாய் தகப்பனாய் இருக்கிறவர்கள் எப்பவும் பிள்ளைகளை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். எல்லா தாய் தகப்பனும் அப்படித்தான், எவரையும் அதுல அது தாய் தகப்பன் என்று தான் சொல்லலாம். அது அவருடைய சுபாவம் இல்லையா, அதை மறக்க முடியாது இல்லையா. ஆனா எதைத்தான் பிள்ளைகள் செய்யட்டுக்கும், தாய் தகப்பன்மார் விட்டே கொடுக்க மாட்டாங்க. அது தப்புன்னு சொல்றதுக்கு இல்ல, அது அவங்களுடைய அன்பு. ஆனால் கர்த்தர் பார்க்கிறது நம்மத்தில அது ஓகே, ஆனா கர்த்தர் பார்க்கிறார் இல்லையா. கர்த்தருக்கு முன்பாக நாம் அது சரிப்படுத்தணும். ஆண்டவரே, என் பிள்ளை எப்படி இருக்கிறான், என் மகள் எப்படி இருக்கிறாள், இதை விசாரியும் ஆண்டவரே, இதை சொல்லி கொடும் ஆண்டவரே, அதை குறித்து பேசும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும், தேவனிடத்தில் முறையிட வேண்டும். இதை காணாதவர்கள் போல இருந்தால் இங்க நடந்த சம்பவம் மாதிரி தான் ஆண்டவர் ஒரு நாள் வந்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் விசாரிக்க வேண்டியதாக இருக்கும் இல்லையா. எங்களும் நாங்களும் சரி, நீங்களும் சரி, யாரும் சரியில்லை. ஆகையினாலே கடைசியிலே பிள்ளைகளை நாம் ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்னிடத்தில் நீ என்னை மறந்தபடினால் நான் உன் பிள்ளைகளையும் மறந்தேன் சொல்லியிருக்கு ஓசியாவில், தெரியுமா? அங்கே ஒரு ஊழியக்காரன் தான், நீ மறந்த நீ. அதுக்கு தான் முதல்ல நான் பார்த்தேன், கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான்னு சொல்லி தான் தன்னுடைய பிள்ளைகள் ஒளிவமரக்கன்றுகளை போட்டிருப்பான்னு சொல்லி பார்த்தோம். கத்தருக்கு நாம பயப்படாம எங்கள் பிள்ளைகள் ஒளிவமரக்கன்றுகள் போல் இருக்குன்னா சரிப்பட்டு வராத காரியம் இல்லையா. ஓசியாவில நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி, ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசி.
என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள், நீ அறிவை உரித்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன்.
தகப்பன் தாயாகிய நாம் தேவனுடைய வேதத்தை மறக்காம இருக்கணும், தேவன் கொடுத்த வார்த்தைகளை கைவிடாமல் இருக்கணும், தேவன் கொடுத்த வார்த்தைகளை தேவனுக்கு முன்பாக வைத்து நடக்கணும், தேவன் சொல்லி தந்த வார்த்தைகளை கைவிடாமல் கைபிடித்து நடக்கணும், தேவனுடைய கட்டளைகள் கற்பனைகளை கவனித்து கனம் பண்ணி பயபக்தியோடு நடக்கணும். ஏன் தெரியுமா, இந்த வார்த்தைகளை நீயும் நானும் மறந்து நடப்போம் என்று சொல்லி சொன்னால் கர்த்தர் உன் பிள்ளைகளை கைவிடுவார் என்பதில் எந்த விதமான மாற்றமுமே கிடைக்கவே கிடையாதுப்பா. எல்லாரும் நாம என்ன நினைத்து வாழுகிறோம் சொல்லி எனக்கு தெரியல, தெய்வம் இல்லையென்று சொல்லி வாழுகிறோமா, இல்லாவிட்டால் தெய்வம் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வார் என்று சொல்லி நாம் வாழுகிறோமா, இல்லாவிட்டால் தேவன் எல்லாவற்றையும் மன்னித்து நடப்பார் என்று சொல்லி வாழ்ந்து கொள்ளுகிறோமா, எப்படி வாழுகிறோம் சொல்லி எனக்கு தெரியல. வேதம் சொல்லுகிறது, நீ வேதத்தை மறப்பாய் என்று சொல்லி சொன்னா நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்பதிலே மாற்றமே கிடையாது. நம்முடைய வேதம் எவ்வளவுக்கு நாம் வேதத்தை கை கொண்டு நடக்கிறோம், எவ்வளவுக்கு வேதத்தை நாம் நேசித்து நடக்கிறோம். வேதம் சங்கீதம் சொல்லுங்க, இரவும் பகலும் நேசிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்படுது. நாம் கர்த்தருடைய வேதத்தை எவ்வளவுக்கு நேசிக்கிறோம், எவ்வளவு அதன்படி நாம் நடக்கணும் ஆண்டவரே. வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறீர்கள், அதன்படி நான் நடக்கணும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் நாளைக்கு நல்லா இருக்கணும் இல்லையா, என் பிள்ளைகள் நாளைக்கு எழும்பி இருக்கணும் இல்லையா, என் பிள்ளைகள் நாளைக்கு சந்தோஷமா இருக்கணும் இல்லையா, என் பிள்ளைகள் நாளைக்கு வளர்ந்து வர வேண்டும் இல்லையா, கர்த்தருக்கு பயந்தவன் சொல்லி சமுதாயத்திலே ஒரு பெயர் எடுக்க வேண்டும் இல்லையா, இவன் தேவனுக்கு பயந்த ஒரு பிள்ளை என்பதை உலகத்திலே ஜனங்கள் அவனை பார்த்து சொல்ல வேண்டும் இல்லையா, அவன் சந்தோஷமாய் இருக்க வேண்டும், அவன் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் இல்லையா. அப்படியானால் கர்த்தருடைய வேதத்தை மறக்காம நடங்கப்பா, அதை கை கொண்டு நடங்க, அதை கை கொண்டு நடங்க. இன்னைக்கு அநேக தாய் தகப்பன்மார் கண்ணீர் விடுகிறதை நான் அறிவேன். அநேக தாய் தகப்பன்மார் உலகத்திலையும் சரி, தேவனண்டை வந்து தேவனை விட்டு விலகி போனவர்களும் சரி, இன்னைக்கு கண்ணீர் விடுகிற கண்ணீர்கள் ஏராளம் அன் தாராளம். ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, கர்த்தர் அவர்களை மறந்தார்னு தான் சொல்ல முடியும். ஏன் தெரியுமா, அவர்கள் கர்த்தரை மறந்தார்கள், அவர்கள் கர்த்தரை மறந்தார்கள். பாருங்க, தேவனை தேட வேண்டிய நேரத்திலே தேடுகிறதில்லை, தேவனுடைய வார்த்தையின்படி நடவங்கிச்சு நான் நடக்கிறதில்லை, கர்த்தர் அவர்களை மறந்தார். அதனால பிள்ளைகள் என்ன செய்தாங்க, தெரியாத வழியிலே போய், போகக்கூடாத வழியிலே போய் கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தி. இன்னைக்கு அநேக பிள்ளைகளையே போய் கேளுங்க, அன்னைக்கு சொன்னாங்க நாங்க கேட்கல, அன்னைக்கு அம்மா அப்பா சொன்னாங்க, அன்னைக்கு போதகர் சொன்னார், அன்னைக்கு அந்த ஊழியக்காரன் எனக்கு சொன்னார், நான் கேட்கல. அவங்களே ஒத்துக்கொள்றாங்க. ஏன் தெரியுமா, அந்த நாளுகள் வயசுகள் தாண்டி வருகிறது பாருங்க, அவங்களோட வயசுகள் தாண்டி வருகிற பொழுது அவங்களை குறித்து தங்களுக்கே ஞானம் அவங்களுக்கு அவங்களுக்கு புரியும் பாருங்க, அவங்களோட வாழ்க்கை எப்படி போகுதுன்னு சொல்லி. அன்னைக்கு சொன்னாங்கதாப்பா, நான் தான் கேட்கல, நான் தான் கேட்கல, அம்மா அப்பா அன்னைக்கு சொன்னாங்க, நாங்க அதை கேட்கல. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, என்ன செய்கிறது, இப்படியே நடக்க வேண்டியதா இருக்கிறது, இப்படியே கொண்டு செல்ல வேண்டியதா இருக்கிறது, இப்படியே போக வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறவர்கள் அநேகர். சபைகளிலையும் சரி, வழிகளையும் சரி, நீங்க பண்ணா இப்படிப்பட்ட அநேக விதமான காரியங்களை நாம் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்துமதி என்னவெனில், நல்ல தாய் தகப்பன்மாராய் இருந்து கர்த்தருடைய வேதத்தை கனம் பண்ணி நடங்க, கர்த்தருடைய வேதத்துக்கு பயந்து நடங்க, கர்த்தருடைய வேதத்தை நேசித்து நடங்க. இதேதோ விரட்டுறதுக்கு நான் பேசல, கர்த்தருடைய வேதத்தில் எழுதப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்றேன். எழுதப்பட்டிருந்ததான் வாசிச்சு வாசிச்சு சொல்றோம், என் தெரியுமா, எழுதப்பட்டிருக்கிறது. தாய் தகப்பன்மார் உங்கள் பிள்ளைகளை குறித்து கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கூட்டங்களுக்கு கொண்டு போங்க, ஆராதனைகளுக்கு கொண்டு போங்க, ஜபங்களுக்கு கொண்டு போங்க, என்று அவங்களை பயிற்சி விடுங்க. இன்றைக்கு நீங்க இருக்கிற விசுவாசத்தை விட அவன் வருகிற காலத்திலே பல மடங்கு ஒரு விசுவாச வீரனாக இருக்கணுமா வேண்டாமா, கொண்டு போங்க, கொண்டு போங்க, கொண்டு போங்க. ஆகையினால கடைசியிலே கர்த்தர் கர்த்தருடைய நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளை பலமாய் ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சமத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம், ஹாலலூயா, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. நல்ல ஆண்டவரே, இந்த நாளைக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் கொடுத்த பிள்ளைகள் ஆண்டவரே, இது நீர் கொடுத்த சுதந்திரம் கத்தாவே, நீர் கொடுத்த உங்களுடைய பிள்ளைகளை கத்தாவே, உங்களுக்குள்ளே வளர்த்தெடுக்க கத்தாவே, உங்களோட வார்த்தைகளை போதித்து கத்தாவே, உங்களுக்கு பயந்து ஜனங்களுக்கு பயந்து கீழ்ப்படிந்து வளருகிற பிள்ளைகளாய் கத்தாவே, அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டிய அந்த பொறுப்புகளில் இருந்து நாம் விலகிவிடாதபடி ஆண்டவரே, என் நாயகரே, நீரங்களுக்கு போதித்தரலுங்கப்பா, நீரங்களுக்கு போதித்தரலும் ஆண்டவரே, நீரங்களை நடத்தியறலும் ஆண்டவரே, தாய் தகப்பனாக இருந்து கத்தாவே, நாம் தவறிவிடாதபடி ஆண்டவரே, நீரங்களை நடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தாய் தகப்பனுக்காக நாங்கள் செபம் பண்ணுகிறோம். ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்கள் கத்தாவே, அந்த ரட்சிப்பின் நாட்களை எண்ணிக்கத்தாவே, அவருடைய பிள்ளைகளும் அப்படி வளர்ந்திருக்க அவர்கள் கத்தருக்குள்ளே அவர்கள் பிள்ளைகளை நடத்தி வருவார்களாக ஆண்டவரே. ஆராதனை நேரங்களில் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், எங்கே போகிறார்கள், எங்கே வருகிறார்கள் என்பதை கவனித்து ஆண்டவரே, அதை குறித்து எச்சரிக்கையாக இருந்து தங்கள் பிள்ளைகள் கத்தரை ஆராதிக்கிறார்களா என்பதை குறித்து கவனமுள்ளவர்களாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. எங்கள் பிள்ளைகள் வரும் நாட்களில் சறுக்கி போயிடக்கூடாது, உங்களை விட்டு பிரிந்து போயிடக்கூடாது, உங்களை விட்டு அவர்கள் விலகி போயிடக்கூடாது. ஆண்டவரே, உங்களுக்காய் உடைய ராட்சியத்துக்கு கத்தாவே, ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய தங்களை அர்ப்பணித்து வாழுகிற ஒரு வாழ்க்கையிலே ஆண்டவரே அவர்களை பிணைத்து கத்தாவே, அவர்களை உங்களுக்கு முன்பாக வளர்த்தெடுக்கிற பெரிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. தேவனிடத்தில் கேளுங்கப்பா, உங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி கேளுங்க, அவர்களை எப்படி வளர்த்து எடுப்பதுன்னு சொல்லி கேளுங்க, எப்படி உமக்கு முன்பாக நிறுத்துவதப்பா. ஒரு ஊழியக்காரனாக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு சுவிசேஷகனாக, ஒரு வேஷிப்பராக, ஒரு மியூசிக்கராக ஆண்டவரே, என் பிள்ளைகளை நான் நிறுத்தணும் ஆண்டவரே, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் பிள்ளைகள் செய்கிற காரியங்களை நினையாமல் இருந்திராதீங்க, தவறு அறிந்தும் அதை எண்ணாமல் இருந்திராதீங்க. கர்த்தர் ஒரு நாள் கேட்பா, கர்த்தர் ஒரு நாள் இறங்குவா. நீ ஊழியக்காரனாக இருந்தும் ஊழியக்காரியாக இருந்தும் உன் பிள்ளைகள் நடக்கிற காரியங்களை கவனியாதிருந்தால் கர்த்தர் அதை கேட்கிற ஒரு நாள் வரும். உன் பிள்ளைகளை குறித்து எச்சரிக்கையுள்ளவனாய் இருக்க வேண்டியது தாய் தப்புடைய மிகப்பெரிய பொறுப்பாகும். நீ எவ்வளவுக்கு பிள்ளைகளை நேசிக்கிறியோ அவ்வளவுக்கு பிள்ளைகளை கடிந்து கொள்ளவும் கற்றுக்கொள். அது நாளைக்கு நன்மைகளை கொண்டு வரும். அன்பாய் பேசி, ஆதரவாய் பேசி உன் பிள்ளைகளை கர்த்தர் பக்கமாக திருப்பிக்கொள், தேவன் பக்கமாக திருப்பிக்கொள், தேவ சமூகத்திற்கு கொண்டு வா, அவர்களை ஒப்புக்கொடு, அவர்கள் தேவனை நேசிக்க கற்றுக்கொடு. ஏதோ ஆலயத்துக்கு எங்கள் பிள்ளைகள் வருகிறார்கள் சொல்லி நினைத்து விடாதே. ஏதோ உங்கள் பிள்ளைகள் ஆலயத்துக்கு வந்து போறாங்க, நல்ல காரியம் சொல்லி எண்ணி விடாதே. சிந்தி செயல்படு, சிந்தி செயல்படு. தேவ சமூகத்தில் விழுந்துகிட, அன்னாலே போல தேவ சமூகத்தில் விழுந்துகிட, இயேசுவை கொண்டு வந்து ஆலயத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள், ஒப்புக்கொடு. வேதம் சொல்லுகிறது, அதனாலே செய். யோசேப்பை போல உங்கள் பிள்ளைகளை நன்றாய் ஆசீர்வதியுங்கள், மனப்பூர்வமாய் ஆசீர்வதியுங்கள். கோபத்தை விட்டு, தாபத்தை விட்டு உங்கள் பிள்ளைகளை மனப்பூர்வமாய் ஆசீர்வதியுங்கள். நீ நல்லாயிருப்பாய், எதிர்காலத்திலே நல்லாயிருப்பாய், நல்ல சந்ததிக்கு தகப்பனாயிருப்பாய் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதியுங்கள். அது அவருடைய வாழ்க்கையிலே பலிக்கும். தாய் தகப்பனுடைய இது மிகப்பெரிய ஒரு கடமை. எப்பொழுதும் திட்டாதிருங்க, எப்பொழுதும் பேசாதிருங்க, எப்பொழுதும் அவர்களை தண்டியாதிருங்க, அவர்களை ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ளுங்க. அனுதினமும் ஆலயத்திற்கு கொண்டு வந்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க. ஆண்டவரே என் மகனை பாரும், ஆண்டவரே என் பிள்ளையை பாரும், எப்படி நடத்த வேண்டும், என்ன செய்ய வேண்டும். மூத்த மகனப்பா, சிரேஷ்ட புத்திரனப்பா, பரிசுத்த பலி ஆண்டவரே கொண்டு வருகிறேன்.
வெந்த கோஸ்தே நாளில் வந்தது போறங்கி வாரும் பரிசுத்தாவியே, உமதி சமூகம் சந்தோஷம் மகிழ்ச்சி, உமதே சமூகம் சந்தோஷ மகிழ்ச்சி, அக்கினியால் அபிஷேகியேங்களை, அக்கினியால் அபிஷேகியே.
நல்லாண்டவரே, உடைய வார்த்தைகளுக்காக நன்றியப்பா. எங்கள் சபையில் இருக்கிற எல்லா தாய் தகப்பனுக்கும் வேண்டிய ஞானத்தையும் கிருபியும் கர்த்தாவே கொடுக்க வேண்டுமாறு நாங்கள் செபிக்கிறோம். தாங்கள் எப்படி ஊழியம் செய்கிறார்களோ அப்படியே தங்கள் பிள்ளைகளையும் ஒரு ஊழியக்காரனாய் ஊழியக்காரியாய் மாற்றுகிற மகத்துவமான ஒரு பொறுப்பு அவர் கரத்திலே இருக்கிறது என்பதை மறந்து விடாதபடி கர்த்தாவே, ஆண்டவரே தங்கள் பிள்ளைகள் கர்த்தரண்டை வாஞ்சித்து கர்த்தாவே, கர்த்தரை நேசித்து வளருகிற ஒரு வளர்ச்சியிலே கர்த்தாவே அவர்கள் வளருகிறதை கடிந்து கண்டித்து கர்த்தாவே உங்கள் பக்கமாய் திருப்பி அவர்களை நடத்துகிற ஒரு பாக்கியத்துக்குள்ளே கொண்டு வருவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொண்டு வருவீராகப்பா. தாய்தப்பனுடைய ரத்தத்தினால் நாங்கள் மூடுகிறோம். வேண்டி ஞானத்தை கொடுங்கப்பா, வேண்டிய அறிவை கொடுங்கப்பா, வேண்டிய கிருபையை கொடுங்கப்பா. நம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே அவருடைய சொந்த பிள்ளைகளை நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை உமக்கு பயந்து பயபக்தியோடு கர்த்தாவே உங்களுக்குள்ளே வளர்த்தெடுத்து நடத்த நீர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். மாதத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா, தொடர்ந்து நடத்துகிறார்கள்.
நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.